கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு அன்பின் காலை நேரத்தில் என்னுடைய உள்ளமார்ந்த வாழ்த்துதலை முகமுகமாக உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஒரு நேரத்தில் கூட தேவனுடைய கிருபையினாலே நம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே அவருடைய அழியாத மாறாத பரிசுத்தமான சத்தியத்தை சபையராக நாம் ஒன்று சேர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது நினைவு கூறுதலாகிய பஸ்கா என்ற ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்குள்ள பாடம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்குண்டான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 12 அதிகாரம் 14 வசனம்.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள்.
அப்போ சகோதர சகோதரிகள், இந்த ஒரு வசன பகுதி உங்கள் அனைவருக்கும் பிரசித்தமான ஒரு வசன பகுதி. இது ஒரு நித்திய நியமம் சொல்றாரு. அந்த ஒரு இஸ்ரேலர்களுக்கு, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த ஒரு பஸ்கா சம்பந்தமான காரியம் ஒரு நித்திய நியமம். அந்த நித்திய நியமத்தினுடைய ஒரு விதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு நினைவு கூறுதலா அது இருக்கணும், நினைவு கூறணும். அவங்க அதை நித்திய நியமமா ஆசரிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க ஆசரிக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நினைவு வரணும், ஒரு சிந்தை அவங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். இதை நம்மளுடைய கர்த்தர் அங்க மோசை மூலம் அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். அப்போ உண்மையாகவே இந்த ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்களாகிய நாம், இந்த ஒவ்வொரு வருஷமும் தேவன் கொடுக்கிற கிருபை, அவர் கொடுக்கிற ஜீவன்ல நம்ம இருக்கும் போது இந்த பஸ்கா அனுசரிப்புக்குள்ள போறோம். போகும்போது எல்லா விதத்திலையும் தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து, அவர் கொடுக்கிற வாய்ப்பின் அடிப்படையில் சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து, அதை நம்முடைய சிந்தைகளிலே ஏற்றுக்கொண்டு, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து இந்த பஸ்காவுக்குள்ள போறோம். இவ்விதமாய் நாம் இந்த பஸ்காவை அனுசரிக்கிற அந்த ஒரு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கால பகுதிகளில் வெளிவரக்கூடிய சப்ஜெக்டை நம்ம இரண்டு விதங்களா நம்ம பிரிக்க முடியும். ஒரு விதம் எப்படின்னு சொன்னா, டெக்னிக்கல் விதமாகவும் இந்த ஒரு பஸ்கா பத்திய சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் விதம்னா உங்களுக்கு புரியும், அந்த பஸ்கா அனுசரிப்பின் நாள் எப்படி அந்த நாளை நம்ம கால்குலேட் பண்றோம், என்ன டைமிங்ல நம்ம அதை செய்யணும், யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது, செய்யும் போது என்னென்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணணும், ஒருவேளை அந்த ஒரு அனுசரிப்பினுடைய கூடுகை கூட அது எப்படி நடக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த அனுசரிப்பின் கூடுகை பத்தி ஏற்கனவே பங்கெடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு கூட வாய்ப்புகள் வரும்போது அந்த சப்ஜெக்ட் கூட அந்த ஒரு அனுசரிப்பின் நாளுக்கு முன்பதாக உங்களுக்கு தெளிவாக சகோதரர்கள் யாராயும் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த எல்லா விதத்திலையும் அந்த ஒரு டெக்னிக்கலா நம்ம பார்க்கணும் பஸ்கா பத்தி. அதுவும் ரொம்ப, அதாவது ரொம்ப நேர்த்தியா அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா தேவன் அந்த பிரமாணம் கூட கொடுக்குறாரு, அதை அவர் சொல்லிக் கொடுத்த முறைமைப்படியே அனுசரிக்கணும், அந்த முறைமை தவறி அனுசரிச்சிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், பஸ்கா பத்திய சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஞான போதனைகளாக ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இந்த பஸ்கா இருக்கு. அதுலதான் நம்ம அநேக சப்ஜெக்ட் பாக்குறோம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அந்த பஸ்காவுக்குள் இருக்கக்கூடிய மறைபொருள்கள் இப்படி அநேக முறைகளை நம்ம பாக்குறோம். அதோட ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நினைவு கூறுதல் ஆகிய பஸ்கா கூட எப்படி இருக்க போகுது இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்களும் கலந்து காணப்பட போகுது இந்த நாளுக்குரிய சப்ஜெக்ட். அதாவது டெக்னிக்கலும் கொஞ்சம் அதுக்குள்ள இருந்து வெளியில வருது, மாறாக ஒரு ஆவிக்குரிய பாடங்கள் ஆகிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களும் கூட நம்மளுக்கு இன்னைக்கு வெளியில வரப்போகுது. அப்ப இந்த முறையில தான் இன்னைக்கு உரிய நம்மளுடைய பாடம் நம்ம மத்தியில இருக்க போகுது. எனவே தான் நம்ம இந்த யாத்திராகமம் 12 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் போது, அந்த பஸ்காவினுடைய முறைமைகள் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசே மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி ஏறத்தாழ ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு அவர் இந்த ஒரு வார்த்தையை வெளியில கொண்டு வரார். என்ன கொண்டு வராரு, இது ஒரு நித்திய நியமம், இது ஒரு நினைவு கூறுதலாகிய பஸ்கா, இதை நீங்க நினைக்கணும் அப்படி சொல்லி. அப்போ ஆவிக்குரிய முறையில கூட இதனுடைய நிஜம், இந்த நிழலினுடைய நிஜம், அந்த நிஜத்தை அனுசரிக்கும்படியாய் பேசினவர்கள் கூட எப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு நினைவு கூறுதல் அப்படின்னு அவங்களும் கூட உறுதிப்படுத்துறாங்க. அந்த வேத பகுதிகள் கூட படிக்கலாம். முதலாவது நம்முடைய கர்த்தர் பேசின வார்த்தை, லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம்.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அவர் ஓபனா சொல்றாரு, நம்முடைய கர்த்தர் சில அடையாள சின்னங்களை அவர் காமிக்கிறார். உங்களுக்கு அந்த காரியம் புரியும் நினைக்கிறேன். அடையாள சின்னங்கள், அதாவது நிழல்ல அவங்க செஞ்சது ஆடு மற்றும் அந்த ஒரு கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பங்கள் இது செஞ்சாங்க. ஆனா அடையாளம் அதாவது நிஜத்துல செய்யும் போது கத்திரையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு அப்பம் கொடுக்கறாங்க, திராட்சை ரசம் கொடுக்கறாங்க, கொடுத்து விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. அப்ப இது என்ன குறிக்குது அப்படின்னா, இது ஒரு அடையாள சின்னங்களை அது வெளிப்படுத்தி காண்பிக்குது. அப்ப அந்த ஒரு அடையாள சின்னங்கள் கூட எதற்காக செய்யணும் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு நினைவு கூறுதலாக, அதாவது என்னை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் சொல்லிட்டார். அப்போ சொன்ன பவுல் பேசுகிற விஷயம் படிக்கலாம். 1 Corinthians 11:23-25.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போதும் சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னொரு பாகத்துல பாத்தீங்கன்னா, பவுல் பேசுற ரெண்டு விஷயங்களும், அப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அந்த பாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ரெண்டுமே அவர் குறிப்பிடும் போது சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னு சொல்லி நம்முடைய இரட்சகர் பேசினதாக அப்போ சொன்ன பவுல் இங்க அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த வசன பகுதிகள் வாசித்து இப்ப ஒரு அறிமுகம் உங்க மத்தியில கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு நன்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்முடைய சப்ஜெக்டினுடைய கீவேர்டு அல்லது கான்செப்ட் எப்படி இருக்குது, எந்த வார்த்தை இருக்கு இன்னைக்கு, பஸ்காவினுடைய நினைவு கூறுதல். ஒன்லி அந்த நினைவு கூறுதல், அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தலைப்பா அல்லது கான்செப்டா வச்சு நம்ம இன்னைக்கு பாடம் பார்க்க போறோம். அதுக்கு ஆதாரமா தான் நிழல்லையும் வசனம் எடுத்தோம், நிஜத்திலையும் வசனங்கள் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நினைவு கூறணும், நினைவு கூறுதலாகிய ஒரு பண்டிகை தான் என்னன்னா இந்த பஸ்கா. இது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயும் இது சூட் ஆகும். நம்முடைய தேவன் அவர்களை எத்தனையோ அற்புத அதிசயங்கள் செய்து அவர்களை எகிப்தில இருந்து அவர் கொண்டு வராரு. அப்படி அவர் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு பிற்பாடு சில விஷயங்களை அடையாளங்களா எடுத்துட்டு போக சொல்வார் நினைவு கூறுதலுக்காக. இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களா அந்த அப்போ சில அந்த செங்கடல் பிளக்கும் போதும் சரி சில அடையாளங்கள் எடுத்துட்டு போக சொல்றாரு. அதே போல யோர்தான் அவங்க கிராஸ் பண்ணும் போதும் சில ஞாபகதார்த்தத்துக்கு சொல்லி அடையாளங்கள் எடுத்துட்டு போக சொல்றாரு. அல்லது சில தூண்கள் மாதிரி கூட வச்சுட்டு போக சொல்றாரு. இது போல எத்தனையோ செயல்கள் இருக்கும் போது இப்ப ஏறத்தாலும் அது போல ஒரு பின்னணி தான் இருக்குது இந்த பஸ்கா. இந்த பஸ்கா கூட நீங்க செலிபிரேட் பண்ணும் போது ஒரு அடையாளங்களா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு அடையாளங்கள் பத்தி அவர் பேசும்போது அதே அதிகாரத்துல பாக்கலாம், யாத்திராகம 12 உங்களுடைய பிள்ளைகள் அது பத்தி அவர் பேசுவார். பின் நாட்கள் அவங்க வந்து கேள்வி எழுப்புவாங்க. வசனம் சொல்லி போதும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது இதை நீங்க ரெகுலர் பண்ணணும், ஒவ்வொரு ஆண்டும் ரெகுலர் பண்ணணும். அப்படி நீங்க ரெகுலர் பண்ணும் போது எதுக்காக ரெகுலர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி அவங்க கேட்பாங்க. கேட்கும் போது அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும், சரியாக பதில் சொல்லணும். இந்த ஒரு காரியம் எங்களுக்கு எகிப்துல நடந்துச்சு, அந்த ஒரு நடத்திப்புக்கு அடையாளமா தேவன் எங்களுக்கு இதை செய்ய சொன்னாரு, அதை நாங்க சரியாக செய்த போது அவர் எங்களை என்ன பண்ணாரு, அவர் விடுதலையாக்கி எங்களை கொண்டு வந்தார் சொல்லி நம்ம பேசலாம் அவங்க அது மத்தியில. அது மாத்திரமல்ல அதே 13 யாத்திராகமத்தில 8 வசனம் பார்க்கலாம்.
அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல்.
பாத்தீங்களா, இந்த இடத்துல பார்க்கும் போது கூட அந்நாளில், இந்த நாள் எந்த நாள் பத்தி சொல்றாங்கன்னா, இந்த இஸ்ரேலர்கள் அந்த ஒரு வனாந்தர பிரயாணம் பண்ணி அவங்களுக்குரிய அந்த வாக்கு திட்டமாகி கானானுக்குள்ள அவங்க பிரவேசிச்சிருவாங்க. அப்படி கானானுக்குள்ள பிரவேசிச்சா கூட என்ன செய்யணும், இந்த பஸ்காவை அவங்க செலிபிரேட் பண்ணுவோம். அந்த கானான்குள்ள போய் இருந்த போது கூட செலிபிரேட் பண்றாங்க. அப்ப அப்ப என்ன ஆகுது, கானான்குள்ள அவங்களுக்கு குடும்பங்கள்ல குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தைகள் பெரிய ஆளா வளரும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த செயல், ரொம்ப ஆச்சரியமா கரெக்டுங்களா. ஏன்னா தேவன் இந்த வார்த்தை கொடுக்கும் போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடணும். மற்ற விஷயங்கள்னா இந்த வனாந்தரத்தில் இவங்க பண்ணின கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், இதனால அவங்க பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒருவேளை இந்த ஒரு வார்த்தையை சொன்னது போல இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சு நல்லபடியா போயிருந்தா கானான்குள்ள எப்படி போயிருக்கலாம்? பஸ்கா அனுசரிச்சு எல்லாருமே போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அனைவரும் போயிருப்பாங்க. போயிருக்கும் போது கானான் கூட உங்களுக்கு எப்படிப்பட்ட பூமியா இருந்திருக்கும்? எல்லா வித ஆசீர்வாதமான பூமியா இருந்திருக்கும். அப்ப அந்த ஆசீர்வாதமான பூமியில எந்த விதமான கஷ்டங்களுக்கு வாய்ப்பு இல்லாத முறையில் இருக்கும் போது இவங்க வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கஷ்டமான காரியம் இந்த பஸ்கா. ஏன்னா அந்த புளிப்பில்லாத அப்பம் அது என்ன அப்படி சொல்லும் போது அது வந்து ஒரு ஏழ்மையின் அப்பம். என்னாகமத்தில் பார்க்கும்போது அது ஒரு ஏழ்மை, ஒரு வறுமை கோடு அவங்களுக்கே அது அடையாளப்படுத்துது. ஏன்னா அவங்க தான் என்ன ஆவாங்க, ஒரு அப்பம் தயார் பண்ணிட்டா மிச்சம் வைப்பாங்களா? கஷ்டப்படுற குடும்பத்தில் சாப்பாடு தீருமா? மீதத்தில் உடனே சாப்பிடுவாங்க. அது போலதான் வந்து இந்த ஒரு செயல் செய்யும் போது இது ஒரு தங்களைத்தானே வர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அப்பம் இவங்க செய்யக்கூடிய. எல்லாம் பாஸ்ட், எல்லாமே பாஸ்ட், வேக வேகமா செய்யக்கூடியதுனால. அப்ப அந்த பிள்ளைங்க கேட்பாங்க, நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எந்த வித கஷ்டங்களும் இல்லையே, இப்ப போய் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கையில தடி பூச்சிட்டு இந்த மாதிரி ராத்திரியில போய் உட்காந்து இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்டு? அப்ப இந்த விஷயம் அவங்க கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது தான் நம்மளுடைய கர்த்தர் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அப்படி உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நீங்க அவங்களை பார்த்து என்ன சொல்லிருங்க அப்படின்னா, நாங்கள் அல்லது நான் எகிப்தில் இருக்கையில், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ஃபேமிலியில அந்த ஒரு தலைவர்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடக்கிறது என்று சொல். பாத்தீங்களா, அப்ப ஒவ்வொரு மனுஷரும் அவரை அவங்க சொல்ல வேண்டியது இருக்கு, தங்களுடைய கற்ப பிறப்புகளாகிய பின் சந்ததியா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு இந்த நினைவு கூடுதலுக்குள்ள மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்த காரியத்தினுடைய நோக்கங்கள் அது இருக்கு. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்ம கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கூட கர்த்தர் இயேசு பேசும்போதும் பவுல் பேசும்போதும் ஒரு நினைவு கூடுதல் சொல்லிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட நினைவு கூற வேண்டிய விஷயத்துல, பஸ்கால நினைவு கூற வேண்டிய விஷயத்துல முதல் நினைவு கூடுதலுக்கு ஆரம்பம் என்னவா இருக்கணும்? நினைவு கூடுதலுக்குரிய ஆரம்பம், ஒரு மனுஷனை இறந்துட்டாரு அவரை நினைவு கூறணும் அப்படின்னா அந்த நினைவு கூடுதலுக்கு ஆரம்பம் என்ன இருக்கணும்? அந்த நாள் இருக்கணும். அந்த நாள் தான் நம்பர் ஒன்னா இருக்கும், கரெக்டுங்களா? நினைவு கூறுதல், நான் சொல்றது கரெக்டா? நாளை மாத்தி என்ன பண்ணிடக்கூடாது, நினைவு கூர்ந்துட கூடாது. அப்ப முதலாவது அந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதை பத்தி வசனம் படிக்கலாம், யாத்திராகமம் 12 அதிகாரத்துல 14.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கப்படுவது.
பாத்தீங்களா, அந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அது நினைவு கூடுதலாகிய நாளாக அது இருக்கணும். அது வந்து மாறிடக்கூடாது. ரொம்ப எக்ஸாக்டா நீங்க அந்த நாள் என்ன பண்ணணும், நினைவு கூறணும். முதல்ல நாளை கரெக்டா கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், மற்ற காரியங்கள் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஒரு நாள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாமம் எந்த நாளை நம்ம கண்டுபிடிக்கணும், நிசான் 14, அதுதான் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கும் சரி ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு. அப்ப அந்த நாள் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஏறத்தாழ பாடங்கள் உங்க மத்தியில் எடுக்கப்பட்டாயிற்று. ஆயினும் இன்னைக்கு ஒரு சிறிய சிந்தை நம்ம மத்தியில நம்ம முன் வைக்கணும். என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொன்னா இந்த உலகம் பூரா எவ்வளவு பேர் பரவி இருக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு செய்யறாங்களா? எல்லா கிறிஸ்தவர்களும் பஸ்கா அனுசரிப்பு உண்மையை வச்சு கவனிச்சு பார்த்தா அவங்க செய்யறது இல்ல, ஆனால் உண்மைக்கு மாறா போலி வச்சு கவனிச்சு பார்த்தா அவங்க கூட அனுசரிக்கிறாங்க. அவங்க அனுசரிப்புக்குரிய நாள் பத்தி தெரியுமா? என்ன நாள் அனுசரிப்பாங்க? குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி சொல்றோம் பாரு, கர்த்தர் இயேசுவினுடைய மரண நாள். பவுல் சொல்லும் போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி வசனங்களினுடைய சொல்ல அர்த்தங்களை அப்படியே எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு குட் ஃப்ரைடேல வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு பஸ்கா அப்படின்ற ஒரு நாளாக அவங்க கருத்தில் கொள்ளுகிறாங்க. இதுக்கு நிழல் காமிக்க சொன்னா மாம்சீக இஸ்ரேலர்கள் காமிக்கிறாங்க, நிஜம் காமிக்க சொன்னா கர்த்தர் இயேசு பேசினது, பவுல் பேசியது, இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க காமிக்கிறாங்க. ஆனா இந்த குட் ஃப்ரைடே நல்லா யோசிச்சு பார்த்தா, கர்த்தர் இயேசு மரிச்ச நாள் என்னன்னா, என்ன கிழமை அவங்க சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மரிச்சு என்னைக்கு உயிர் தெழுறாரு, ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து ஸ்டாண்டர்ட் மாறாது, கரெக்டுங்களா? எப்பயுமே அந்த ஒரு ஈஸ்டர் என்னைக்கு வரும், சண்டே தான், சண்டே தவிர்த்து வேற நாள் வராது. இது வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப சகோதர சகோதரிகளுக்கு காலங்களை பற்றிய அறிவு நம்மளுக்கு கவனத்தில் வேணும். அப்போ இஸ்ரேலர்கள் என்ன மாதிரியான ஒரு கேலண்டர் யூஸ் பண்றாங்க, நம்ம என்ன மாதிரியான ஒரு கேலண்டர் யூஸ் பண்றோம், அதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளா அல்லது இந்தியா அமெரிக்கா முக்கியமான வல்லரசு நாடுகள், அப்ப நம்மளுடைய கேலண்டர் நம்ம எதனுடைய பின்னணியில நாட்களையும் அந்த ஒரு காலங்களையும் நம்ம நிர்ணயம் பண்றோம், சூரியனுடைய பின்னணி. அப்ப அவங்க இஸ்ரேலர்கள் அவங்க சந்திர நேர் ஆப்போசிட் வழக்கங்கள் மாறி அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த சந்திரனுடைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சில குலப்படிகள் இருக்கு, சில குலப்படிகள் இருக்கு. எப்படி குலப்படிகள் இருக்கு அப்படின்னா, இப்ப சூரியனை பொறுத்தளவு கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிடலாம். எப்படி ஃபாலோ பண்ணுவோம், இந்த வருஷம் ஈஸ்டர் சொன்னா அடுத்த வருஷமும் அதே நாள்ல ஈஸ்டர், இப்படி ஒரு ரொட்டேஷன் 365 ரவுண்ட் ஆயிரும் இப்படி சொல்லிடலாம். வாரத்துக்கு எத்தனை நாட்கள், 7 நாட்கள். அதே போல ஒரு மாசம் சொன்னோம்னா 30 அல்லது 31, பிப்ரவரி எடுத்துட்டோம்னா 29, சில நேரங்கள்ல 28, சில நேரங்கள்ல 29, வருஷத்துக்கு 12 மாதங்கள். இது வந்து ரெகுலர் விஷயம். ஆனால் யூதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி மாதங்கள் அது ஒரே ரெகுலரா, அதாவது ஸ்டாண்டர்டா அது இருக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு சில நேரங்கள்ல எப்படி வரும் மாசங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துல 12 மாசங்கள் இது மோஸ்ட்லி வந்துடும். ஆனா சில சூழ்நிலைகள் எப்படி வந்துடும், ஒரு வருஷத்துக்கு இவங்களுடைய கேலண்டர்ல 13 மாதங்கள் உள்ள கடந்து வரும், 13 மாதங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் உள்ள வந்துடும் சொல்றாங்க. இது வந்து அந்த ஒரு அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட முறையில அவங்க பார்க்கக்கூடிய அந்த நாள் குறிப்புகள் சம்பந்தப்பட்ட காரியங்களா அது இருக்கு. இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, முகமதியர்கள் பாத்தீங்களா, முகமதியர்கள் அவங்களுடைய பண்டிகையை வந்து ஸ்டாண்டர்டா கேலண்டர்ல போடுற மாதிரி அனுசரிக்க மாட்டாங்க. அவங்க சில அடையாளங்கள் பார்ப்பாங்க, வாழ்க்கை அடையாளங்கள் பார்த்து அதனுடைய பின்னணியில தான் அவங்க அனுசரிப்பாங்க. ஆனா இஸ்ரேலர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இவங்க ஏறத்தாழ ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு சொன்ன பாத்தீங்கன்னா லீப் ஆண்டுகள், ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி வரும்போது பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் கூடுது. அதே போல இவங்களும் சில ஒரு சர்க்குலேஷன் வச்சு இன்னொரு வருஷத்துக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது தங்களுடைய காரியத்துல எப்படி ஆயிரும், மாசத்துல ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிரும் சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த 13வது மாசத்தோட பேர் வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அபேதார், சாரி அல்வேதார். அல்வேதார் அப்படின்றது வந்து யூதர்களுடைய 13வது மாசத்தினுடைய பேர். அப்ப எப்படி பாருங்க, 13வது மாசம் வருது ஒரு வருஷம், இன்னொரு வருஷத்துல எத்தனை மாசம் வருது, 12 வருஷமும் வருது. இப்படி ஒரு மாறி 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 ரெகுலரா மாறாது. சில சூழ்நிலைக்கு சில ஆண்டுகள் கழித்து டக்குன்னு 13 வந்துருக்கு, சில ஆண்டுகள்ல பார்த்தா ரெகுலரா 12 போய்கிட்டு இருக்கு. இப்படி வரும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவா வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த விஷயத்தையும் ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்டா நிர்ணயம் பண்ண முடியாது. குட் ஃப்ரைடேனா, அந்த குட் ஃப்ரைடேல தான் அவர் மறிச்சாரு, 3வது நாள் கழிச்சு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி குறிப்பிடவே முடியாது. அப்ப இதை வச்சு பார்த்தா இன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலர்கள் அவங்க வழிபடுறது கண்டிப்பா எந்த வித்திரையும் அது செட் ஆகிறது இல்ல. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம செய்யறது கரெக்டா, நம்ம கரெக்டான நிசான் போட்டி தான் கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா நம்ம செய்யறது சரிதான். எப்படி நம்ம சரின்னு சொல்லலாம்னா, நம்ம ஒன்னும் ஒரு கேலண்டர் போட் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம யாரையே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே யூதர்கள் அதே இஸ்ரேலர்கள் அவங்க கண்டிப்பா இன்னைக்கு கூட இப்படித்தான் இருக்கிறாங்க. மற்ற நாடுகள் மாதிரி தங்க நாட செய்யறது இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு சுயேட்சை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூல். அந்த ஒரு மற்ற நாடுகளை எதிர்பார்க்காத விஷயத்துல எல்லாத்திலையும் இருக்கிறது போலதான் அந்த கேலண்டர் விஷயத்துல இருக்கிறாங்க. அதே போலதான் அந்த யூதர்களுடைய காரியத்தின்படி அவங்களுடைய கேலண்டர் படி கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நிசான் 14 எப்ப இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நிசான் 14ல தான் யார் அடிக்கப்பட்டது, இந்த பூமியில கர்த்தர் இயேசு அடிக்கப்படும். அப்ப நிசான் 14 அடிக்கப்பட்டார்னா அவர் உயிர் தெழுந்தது எப்போ, எத்தனாவது நாள்ல உயிர் தெழுந்திருக்கணும், அவர் 3வது நாள்ல உயிர் தெழுந்திருக்கணும். அப்ப நம்ம கனெக்ட் பண்ணுங்க, நிசான் 14 சொல்லிட்டு அவர் எத்தனாவது நாள் எழுந்திருப்பாரு, 14, 15, 16. அப்போ அவரே உயிரோடு எழுந்திருச்ச நாள் என்னைக்கா இருக்கணும், 16 இருக்கணும். அப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம், நம்மளுக்கு இந்த வருஷத்துல பாஸ் ஓவர் டேட் என்ன, April 17th. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆப்போசிட் பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை அவர் அடிக்கப்பட்ட மாதிரி வந்துருச்சு. ஆனா நம்மளால ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் திறந்தாருன்னு கொண்டாடி இருப்பாங்க, எனவே நினைவு கூடுதல் தான் ஆரம்பமே தவறா மாறிடுது. அப்ப ஒரு உயிர் திறந்தது என்னைக்கா இருக்கணும், 18, 19 என்ன கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை. அப்ப இது ஒரு சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது இந்த 19வது தேதி ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் சொல்லி சொல்றாரு. மாறா நம்ம அன்னைக்கு சபை குழுவை வைக்கிறது இல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில அவங்க வீடுகள்ல ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளா அந்த நாளை அவங்க மனதில் கொள்ள வேண்டியது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை பிரமாணமா கட்டளையா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது, ஏன் இந்த 19வது தேதி பிரமாணமா கட்டளையா கொடுக்க முடியாது, அதான் கண்டுபிடிச்சேன். டேட் மாறி மாறி வர்றதுனால தான் இன்னைக்கு யூதர்களை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு கரெக்டா ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். கர்த்தர் இயேசு அதை பத்தி பேச இதை நினைவு கூறபடி இல்ல இதை அடையாளப்படுத்தி இதை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க அனுசரிங்கன்னு சொல்லி அவர் பேசல. எந்த அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணணும், அவங்க பேசல. எனவே நம்ம அந்த நாளை வந்து ஒரு கட்டளையா வச்சு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. மாறாக ஒரு வேலை மாணவர்கள் நம்ம இருக்கிறதுனால இந்த ஒரு ஞானம் அல்லது ஒரு வெளிப்பாடு நமக்கு வெளிப்படும் போது அந்த ஒரு நாள்ல நம்ம ஒரு மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்குது. இதுதான் இந்த ஒரு பஸ்காவின் நினைவு கூறுதல்ல காணப்படக்கூடிய அந்த நாள் பற்றி நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிறிஸ்தவர்கள் மாம்சீக அல்லது ஒரு பேரளவில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் ரெண்டுமே என்ன ராங், ரெண்டுமே வந்து தேவனுடைய சத்தியத்தின்படியானது கிடையாது. அப்ப நம்ம கூட அந்த மாதிரி அனுசரிப்புகள் ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அல்லது ரொம்ப வேண்டியவங்க ரத்த சம்பந்தமான உறவு உள்ளவங்க அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பக்கம் தலை சாய்த்து விடக்கூடாது. எனவே அந்த ஒரு நினைவு கூட நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது முக்கியம். குறிப்பாக நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்து இந்த ஒரு பஸ்காவில பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக அது காணப்படுது சகோதர சகோதரிகள். எனவே நம்முடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரலாம். அப்போ நினைவு கூற வேண்டியது முதல், நம்ம மாம்சீக இஸ்ரேலுக்கும் சரி ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கும் சரி தேவன் கொடுத்திருக்கிற அருமையான காரியம் பஸ்கானாலே உங்களுக்கு என்ன வந்துடணும், ஒரு நினைவு கூறுதல் வந்துடணும் சொல்லி. அப்போ அதை நாள் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மாம்சீக இஸ்ரேலர்கள் ஒருவேளை நினைவு கூறுறாங்கன்னா அவங்க எதை நினைவு கூறுவாங்க? மாம்சீக இஸ்ரேலர்கள் ஒருவேளை காணான்குள்ளே வந்துட்டாங்க, எசேக்கிய ராஜா காலம் எடுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எத்தனையோ விதமான அவங்க தானியல் காலத்துல அவங்க அடிமைகளா போய் ரிட்டர்ன் வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதை எடுங்க. அப்ப அவங்க பஸ்கா கொண்டாடும் போது அவங்க நினைவு கூறுறாங்கன்னா என்னென்ன நினைவு கூறுவாங்க? மாம்சீக இஸ்ரேலர்கள் அடிமைத்தனம், எகிப்தில 430 வருஷம் அடிமையிலா இருந்ததுன்னு நினைப்பாங்க. அந்த 430வது வருஷத்துலதான் அவங்க புறப்பட்டாங்க. அப்ப அந்த வருஷத்தின் காலங்கள்ல இவர்களை விடுதலையாக்குவதற்கு என்று சொல்லி தேவன் அவருடைய பலத்த கை, அவருடைய ஓங்கிய புயம் எந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தினாரு, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் அவங்க மைண்ட்ல வரும். எல்லாவற்றையும் விட முக்கியமா எது ஞாபகம் வந்துடும்னா அந்த 10வது வாதையாகிய தலைசன் சங்காரம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ இந்த அளவுக்கு தேவன் தம்முடைய பலத்த கை ஓங்கிய புயத்தோட தங்களை அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, தங்களையும் சொல்றதை விட தங்களுடைய முற்பிதாக்களை, தங்களுடைய அந்த ஒரு வம்சாவளியில் இருக்கக்கூடிய பிதாமார்களை தேவன் காப்பாற்றினதை அவங்க நினைவு கூறுவோம். அப்ப இந்த நினைவு கூறும்போதே அவங்களுக்கு எப்படி தெரியும், அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறாரு, அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அறிவு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்துடும், கரெக்டுங்களா? இது ஓகே. ஆனா ஆதிக்குரிய சிறுவாகிய நம்மளுக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன நினைவு கூறணும், நம்ம இன்னைக்கு நினைவு கூற வேண்டிய காரியங்கள் என்ன, பஸ்கான் சொன்னா நம்ம மைண்ட்ல என்னென்ன நினைவு கூறுதல்கள் காணப்பட வேண்டும் என்பதை நம்ம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். உங்களால ஏதாவது பாயிண்ட்ஸ் வைக்க முடியுமா? புது சிருஷ்டிகளாகி நாம் பஸ்காவில் நினைவு கூற வேண்டியவைகள் என்னென்ன? கர்த்தருடைய ஊழியங்கள், பாடுகள், புளிப்பில்லாத அப்பம், உபதேசங்கள், முன்பு நம்ம உலகத்திற்குரியவங்களா இருந்தோம், இப்ப தேவனுக்குரியவங்களா இருக்கிறோம். அப்ப இது போல அநேக நம்மளுடைய நடைமுறை, ஆவிக்குரிய நடைமுறை காரியங்கள் பற்றிய பாயிண்ட்ஸ் நம்ம மத்தியில வருது. ஆனா நம்முடைய சகோதரர் ரீப்ரின்ஸ் 4590 பக்கம் இந்த ஒரு சப்ஜெக்ட் அவர் எழுதும் போது, வாட்வி மெமோரியலியஸ் அதாவது நாம் நினைவு கூற வேண்டியது, அதாவது நீங்கள் நினைவு கூற வேண்டியவைகள் என்ன, அவர் ஒரு கேள்வி வச்சு அல்லது ஒரு தலைப்பு வச்சு அந்த தலைப்புக்கு கீழே அவர் ஒரு 4 ஸ்டெப் வைக்கிறார். இந்த 4 விஷயங்கள் என்ன பண்ணணும், நீங்க நினைவு கூறும். ஒருவேளை மக்கள் அநேக விஷயங்கள் இருக்கலாம், ஆனா அந்த மக்கள் அநேக விஷயங்கள் கூட எதுக்குள்ள வந்துடணும், எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னா இந்த 4 விஷயத்துக்குள்ள அது வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு வேத மாணவர்களா அல்லது ஆவிக்குரிய மனுஷர்களா இருக்கும் போது எந்த விஷயத்தையும் சும்மா வார்த்தை வடிவில் வச்சுக்கிட்டு இருந்தா செட்டாகும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அப்படியே உள்ளே கொண்டு வந்து அதை அப்படியே மனசுல ஏற்றி அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்பத்தான் பேரளவில் சடங்காச்சாரம் அனுசரிக்கிறவர்களுக்கும் உண்மை அளவில் உண்மையான அந்த பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கும் உரிய வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெளிவா புரியும் சகோதர சகோதரி. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வார்த்தையவே நம்ம யோசிச்சு பார்ப்போம். நினைவு கூறுதல், நினைவு கூறுதல் என்ன அர்த்தம், நினைவு கூறுதல் இன்னும் அடுத்த வார்த்தைகள் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம்? நினைவு கூடுதலுக்கு, நினைவு கூடுதல் வார்த்தைக்கு மாத்திரம் அடுத்த விஷயம், அடுத்த வார்த்தைகள் ஞாபகத்தில் வைக்கிறது, மைண்ட்ல நிறுத்திக்கிறது, சிந்தையில வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம பழக்கத்தில் எத்தனையோ வார்த்தைகள் பேசுறோம் பாத்தீங்க, இதெல்லாம் யோசிக்கணும். சிந்தையில நிறுத்த வேண்டியது அல்லது ஞாபகத்துல வைக்க வேண்டியது அப்படின்னா, இந்த ஒரு பஸ்காக்குள்ள போகிறதுக்கு முன்பு அதுல போய் அந்த ஒரு அப்பம் சாப்பிடும் போது சரி, பாத்திரத்துல கை வைக்கும் போது சரி, நம்மளுக்கு மைண்ட் என்ன இருக்கணும், அந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். நினைவில் வைக்க வேண்டிய விஷயம், நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டா இல்லைன்னா நம்ம என்ன என்ன செய்யறோம்னு அர்த்தம்னா, உண்மையானபடி செய்யல அல்லது தகுதி இல்லாத சூழ்நிலையில தான் இருக்கணும். டெக்னிக்கல் வாய்ஸ் டெக்னிக்கல் வாய்ஸா நம்ம அடிபட்டுட்டோம். ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ரீதியா எத்தனை விஷயங்கள் இருக்கலாம், ஆனா உண்மை என்னமே தெரியாம என்ன பண்ணிட்டோம், ஏதோ கண்மூடித்தனமாக. அப்போஸ்தலர் எழுதுறாங்க பாத்தீங்களா, தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக. அந்த மாதிரி யார் மாறிடுறாங்கன்னா, சபை வாய்ப்பு உள்ளவங்க மாறிடுற மாதிரி பொருள் வரும். எனவே தான் நம்முடைய தேவன் என்ன பண்றாருன்னா, அதை அழகா அவருடைய ஏழாம் தூதன் மூலம் அவர் வெளிப்படுத்துறாரு. என்னுடைய ஜனங்கள் அல்லது என்னுடைய குமாரனுடைய மனைவியலாக போறவங்க, அவங்க நினைவு கூற வேண்டியது என்னன்னு அதை கூட அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. எனவே நம்ம விஷயத்துக்குள்ள போலாம், ஒரு நாலு ஸ்டெப் எழுதுறாரு. அப்ப முதலாவது விஷயம், நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன, எடுத்து படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:32. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகள் மற்றும் அவருடைய மரணம் பற்றி பேசப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தையில இருந்து முதலாவது நினைவு கூறுதல் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப முதலாவது நினைவு கூறுதலுடைய பொருள் என்னன்னா, அந்த பஸ்கா நிழல்ல காணப்படக்கூடிய அந்த பஸ்காவாகிய ஆடு நிஜத்துல யாரு, கர்த்தராகிய இயேசு. இதுதான் முதல்ல ஒரு புது சிருஷ்டியை தங்களுடைய நினைவில் கொள்ள வேண்டியது. ஒருவேளை சிம்பிள் பாயிண்டா இருக்கலாம், மாறா இந்த ஒரு சப்ஜெக்ட் வாய்ஸா பாய்த்தா இது ஒரு புது பாயிண்ட். அந்த ஒரு பஸ்கா யார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு. இந்த விசுவாசம் அல்லது இந்த ஒரு சத்தியத்துல உறுதி யாருக்கிட்ட இருக்கணும்னா, ஒவ்வொரு விதமான புது சிருஷ்டிகள் வாழ்க்கையில அவங்க இருக்கணும். அதுக்குதான் பாருங்க, ஆடு பத்தி பேசுறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி பேசுற அந்த விஷயத்தை இங்கே அப்போஸ்தலர்கள் எடுத்து எழுதும் போது, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆடு. அப்ப எப்படிப்பட்ட காரியமா இருக்கு பாத்தீங்க. அதே போலதான் நீங்க 1 Corinthians 5:7 பார்க்கலாம், கடைசி பார்ட் 5:7. இணையானவர் சொல்லி நம்மளுக்கு தெளிவா புரியுது. அப்போ நிழல்ல பேசப்பட்டிருக்கிற அந்த பஸ்கா நிஜத்துல யாரு, கர்த்தர் இயேசு. இதை ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட்ல நிறுத்தணும், இது முதல் நம்மளுக்கு தெளிவா இருக்கும், இதுல கன்ஃபியூசன் இருந்துடக் கூடாது. அப்ப எப்படி அவர் பஸ்காவாகிய கிறிஸ்துவா மாறினாரு, எப்படி அந்த ஆடுக்கு நிஜமா இவர் வந்திருக்க முடியும் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணிகள் எல்லாம் நமக்கு தெரியும். இது முதலாவது இது எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்கு அப்படின்னா, இது முதலாவது தேவனுடைய தீர்மானமா இருக்கு. தேவனுடைய தீர்மானம் எப்படி, இவர் என்னவாகணும், அந்த பஸ்காவாக இவர் மாறணும் என்பது. அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது 2:2 பார்க்கலாம். பாத்தீங்களா, அப்போ பூர்வ காலம் முதல் எப்படி பல தீர்க்க தரிசனங்கள் மூலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த உலக ஜனங்களோடு அல்லது அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்ளுகிற தேவன் இந்த கடைசி காலங்களை யார் மூலமா கான்டாக்ட் பண்றாரு, அவருடைய குமாரன் மூலம். பாருங்க, அவருடைய குமார் அந்த உரிமையோடு செய்யணும்னா அங்க அந்த ஒரு பலியானது நிறைவேற்றப்பட வேண்டியதா இருக்குது. அதனாலதான் நம்ம அந்த இடத்துல அது தேவனுடைய தீர்மானம் பார்க்கணும். இவரே பஸ்காவாக கிறிஸ்துவாக அவர் பலியாக வேண்டியது தேவனுடைய தீர்மானம். மற்றும் நம்முடைய கர்த்தருடைய மைண்ட் அவருடைய நோக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, எபிரேயர் 10:7. ஆமா, இது கர்த்தர் இயேசு அந்த கான்சென்ட்ரேட் அந்த ஒரு பலிக்காக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நாள்ல அவர் தன்னுடைய இருதயத்துல பேசியது அல்லது சிந்தித்த ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடு, இதோ தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய அல்லது உம்முடைய சித்தம் செய்ய நான் என்ன பண்றேன் வரேன்.
அப்போ இவர் தான் பஸ்காவாகிய கிறிஸ்துவா எப்படி மாறி இருக்கிறாரு, தேவனுடைய தீர்மானம் அது. அதுக்கப்புறம் இவர் கூட அதற்கு கீழ்ப்படிஞ்சு அதற்கு இசைந்தாற் போல இந்த பூமியில வாழ்ந்து அந்த ஒரு பலியாக அவர் மாறுறார். அப்ப இந்த அனுபவங்கள் நடந்து முடிஞ்சதுனால உறுதியா சொல்லலாம் இவர் தான் யாரு, அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து. அதனால்தான் அப்போ சொன்னாங்க, பவுல் தெளிவா பேசுறாங்க 11 அதிகாரத்தில் எழுதும் போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்லி கூட அவர் ரொம்ப தெளிவா அவர் பேசுகிறார். எனவே முதலாவது நினைவு கூறுதல், அந்த பஸ்கா நிழல்ல நிஜத்துல யாரு, கர்த்தர் இயேசுவே அந்த ஒரு பஸ்காவாகி ஆடு அல்லது அந்த பஸ்காவா அவர் குறிக்கிறார் அப்படி என்பது புரியும். இந்த நிலை எப்படி நடந்துச்சு இவர் வாழ்க்கையில, தேவனுடைய தீர்மானம் அது, அந்த தீர்மானத்தினுடைய நிறைவேறுதல் கூட இவர் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணார். எனவே இதுதான் முதலாவது ஒரு நினைவு கூறுதலா இருக்கணும். இது சம்பந்தமா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுறாரு, ஆனா இந்த தலைப்புல வரக்கூடிய அனைத்து பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற விஷயங்களா இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்றோம். இரண்டாவது நினைவு கூறுதலுக்குள்ள நம்ம கடந்து போறோம். முதல் நினைவு கூறுதலை தொடர்ந்து இரண்டாவது நினைவு கூறுதலுக்குள்ள போகணும். அப்ப இந்த இரண்டாவது நினைவு கூறுதல் அந்த காரியமானது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டாவது நினைவு கூறுதல் ஒரு வசனம் வாசிச்சு நம்ம விளக்கத்துக்குள்ள போலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனம் 17,
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்.
ஆமா, இந்த இடத்துல என்னன்னா ஷேரிங் இன் கப், அவருடைய பாடுகளுக்கும் அவருடைய மரணத்திற்கும் பங்காளிகள் அல்லது அதில் அந்த ஒரு பாத்திரத்தில உடன் அங்கங்கள் யாரு, இன்னைக்கு அந்த பஸ்காவை யார் யார் நிஜத்தில் அனுசரிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய, பஸ்காவைக்குள் செல்லும் போது மைண்ட்ல இருக்க வேண்டியது என்னன்னா, நான் இன்னைக்கு இந்த ஒரு அப்பத்தை நான் இன்னைக்கு இந்த ஒரு பாத்திரத்துல பங்கெடுக்கும் போது அவருடைய பாடுகளுக்கும் அவருடைய மரணத்திற்கும் நான் யாரு, நான் ஒரு பங்காளி. அப்படின்னா நானும் அந்த அனுபவத்திற்குள் போக வேண்டியவர், போகணும். இதுதான் அவர் ஷேரிங் இன் கப், அவருடைய பாத்திரத்துல பங்காக மாறக்கூடிய. ஒருவேளை முதல் பாயிண்ட விட இந்த பாயிண்ட் சற்று பிரசித்தம், அதாவது அதிகமான ஒரு வலு இல்லாதது போல தெரியும், ஆனால் சைலண்ட். இந்த இரண்டாவது பாயிண்ட்ஸ் தான் பெயர் கிறிஸ்தவர்களால கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு சீக்கிரமா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாயிண்ட்ஸ். ஆனால் தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது பற்றி பேசியிருக்கிற பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 13 வசனம், ஆமா பாடுகளுக்கு பங்காளிகளானதால். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை யோசிக்கக்கூடாது, என்னன்னா அவருடைய மரணத்திற்கு நீங்க கூட காரணம் அப்படியே இருக்கக்கூடாது. பங்காளிகள் பங்குதாரர்கள் தான், அவரை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு நீயும் கூட ஒரு ஆள் அப்படி நினைச்சிடாதபடி அவர் ஒரு நோக்கத்திற்காக பாடுபட்டு வச்சிருக்கிறார். அப்ப அந்த நோக்கத்தினுடைய பங்களிப்பு யார் பக்கமும் இருக்கு அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிகளுடைய பங்களிப்பும் இருக்கு. அதை பற்றி அப்போ சொன்னாங்க, பவுல் 1 கொரிந்தியர்ல சாரி கொலோசியர்ல 4:24 ஆமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் பாடுபடுகிற அனுபவத்தை பற்றி கிறிஸ்துவினுடைய பாடுகளில் குறைவானதை அப்படி சொல்லும் போது அவருக்கு இணையா இல்ல, மாறாக தான் கூட அந்த ஒரு பாத்திரத்துல ஒரு பங்குதாரராக பங்காளியாக தான் கூட பாடுபடுகிறதை அவர் கோட் பண்றார். அப்ப யோசிங்க, முதல் பாயிண்ட் நம்முடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் தான் கிறிஸ்து தான் அந்த பஸ்கா என்பது விசுவாசம் நம்பிக்கை ஆரம்ப கட்ட விஷயங்கள், ஆனா தெளிவு. இரண்டாவது விஷயங்கள் பாத்தீங்கன்னா, உண்மையா நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய அல்லது நடந்து கொண்டிருக்க வேண்டிய காரியத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு, அவருடைய பாத்திரத்துல பங்கு இருக்கு, அதாவது அவருடைய பாடுகளுக்கும் மரணத்திற்கும் பங்காளிகளாக மாறும். அப்ப இந்த விஷயத்த நம்ம கூட என்ன பண்ணிருக்கணும், நினைவுல வச்சுட்டு அந்த ஒரு அனுசரிப்புக்குள்ள நம்ம போகணும். அப்ப அந்த அனுசரிப்புக்குள்ள போகும்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், அவருடைய பாடுகளுக்கு நான் யாரு, பங்காளி. அப்ப நான் பங்காளி அப்படி சொன்னா நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த வருஷத்துல இதுவரை ஓடி வந்த விஷயங்கள் கண்டிப்பா அவருடைய பாடுகள் பட்ட பாடுகளினுடைய சாயல்கள் அதனுடைய சில சைட்ல தெரியக்கூடிய வெளிச்சங்கள் மாதிரி என் வாழ்க்கையில் என்ன ஆயிருக்கணும், விஷயங்கள் நடந்திருக்கணும்.
அப்ப அவர் எப்படி வாழ்ந்துட்டு போனாரு, அதே போல அந்த பங்குதாரர்கள் கூட எப்படித்தான் போனோம் அப்படின்னா அந்த பாதையில தான் போனோம். இந்த ரெண்டாவது பாயிண்ட் பத்தி நம்ம சகோதரர் பேசும்போது அவருடைய அடிச்சுவீடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்ற ஒரு வார்த்தை வைக்கிறார். அவருடைய அடிச்சுவீடுகளை மற்றவங்க கிடையாது, சும்மா வந்து நேரம் யாசனம் எடுத்துட்டு அந்த சபைக்கே வர்றது கிடையாது, சபையுடைய எந்த விஷயங்களையும் பங்கெடுக்கிறது இல்ல. ஆனா நேரம் எங்க வந்துருவார், அவர் பஸ்காவுக்கு வந்து அனுசரிச்சுட்டு போயிருவார். அப்படிப்பட்டவர் பத்தி பேசல, மாற யார பத்தி பேசுறாருன்னா அவருடைய அடிச்சுவீடுகளை பின்பற்றும்படியா தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அப்ப அவருடைய அடிச்சுவீடுகளை பின்பற்றும்படியா தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அவங்க இந்த ஒரு அனுசரிப்புக்குள்ள போகும்போது நிச்சயமா அவங்களுக்கு இந்த நினைவும் இருக்கும். எந்த நினைவுனா இது சாதாரண விஷயம் இல்ல, நானும் என்ன ஆயிருக்கிறேன் அதுல பங்குதாரராக இருக்கிறேன், எனக்கும் அதுல பங்குண்டு, நானும் அப்பேற்பட்ட என்னுடைய சரீரங்கள் பிற்கப்படணும், நானும் என்னுடைய ரத்தங்கள் விதயமாகணும், அதாவது இந்த சிந்தப்படணும் அப்படின்னா சொல்லர்த்தமா இல்ல, வீக் ஆகிறது, பலவீன பாருது, மாமிசம் தேவனுடைய சரீரமாகிய சபைக்காக உழைக்கிறதுனாலையும் அல்லது தனிப்பட்ட முறையில தேவனோடு அர்ப்பணம் பண்ணியிருக்கிற அந்த அர்ப்பணிப்புக்காகவும் அல்லது பிதாவின் சித்தம் செய்வதற்காகவும் இந்த மாமிசம் என்ன ஆகணும், வீக் ஆகணும், பலவீனப்பட்டு போகணும். இந்த மாம்சத்தினுடைய உயிர் எதுக்குள்ள இருக்கு, ரத்தம் இருக்கு. அப்ப இந்த ரத்தம் என்ன ஆகணும், தேவனுடைய காரியத்திற்காக என்ன ஆகணும்னா இது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பிறப்புல நம்ம பாவிகள், புது சிருஷ்டிகள் விஷயத்துல பார்த்தா நம்ம யார், எப்படி தேவனால நீதிமான்களா பார்க்கப்படுறதுனால அப்ப அந்த ஒரு முழு வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணிருந்தோம், தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ வேண்டியதா இருக்கு. இதுதான் அவருடைய பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ரெண்டாவது விஷயமானது கூட நம்முடைய சிந்தைகள்ல அங்க நிறுத்த வேண்டியதா, ஞாபகத்துல கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அப்ப ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா, ரெண்டு விஷயங்கள். முதலாவது விஷயம் கிறிஸ்துவே அந்த ஆறு, ரெண்டாவது விஷயம் பங்கெடுக்க போறவங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டிய விஷயம் அதுல எனக்கும் பங்குண்டு, நானும் அதுல ஒரு பங்குதான். எனவே அப்படி நான் வாழ்ந்திருக்கிறேன்னா நினைவில் வைக்கும் போது சும்மா நினைவில் வச்சிருக்க முடியாது, நான் வாழ்ந்திருக்கிறேனா. உதாரணம் இது எப்படின்னா சில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில யூனியன்ஸ் எல்லாம் இருக்கு, பொருளாதாரங்கள் இருக்கு, உழைப்பாளிகளுக்குன்னு வச்சிருக்கிறாங்க, சில இப்ப சமுதாயத்துல கூட சகோதரிகளுக்கு கூட வச்சுட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொன்னா இதுல அவங்க என்ன பண்ணணும், வருஷம் வருஷம் அல்லது மாசம் மாசம் அவங்க அதுல ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கு ஏதோ சம் டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாசம் மாசம் ஏதாவது ஒன்று கட்டுவாங்க. ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நான் கூட அந்த யூனியன்ல ஒரு ஆளு ஞாபகம் வருதுன்னா அப்ப அந்த ஞாபகத்துக்கு உண்டான செயல் எப்படி இருந்துருக்கணும், அதுல அவங்க உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் என்பதற்குரிய அந்த நிபந்தனைகளை அவங்க செலுத்தி இருக்கணும், செலுத்தி இருந்தா தான் ஓகே. அதே போலதான் இந்த விஷயத்துல அவர்ல பாத்திரத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு ஒரு நினைவு வந்தா மட்டும் போதாது, அந்த நினைவு உண்மையா வந்துச்சுனாலே அடுத்த என்ன யோசனை வந்துடும், அப்ப நான் அப்படி வாழ்ந்திருக்கிறேன். ஆரம்பிச்சோம் கரெக்ட், பட் அந்த ஓட்டம் கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கிறோமா ஒரு ஞாபகம் வரும். அப்போ அதுதான் பவுல் இதெல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா அபாத்திரமா பங்கெடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு அபாத்திரமா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த உண்மையினுடைய விஷயங்கள் எல்லாம் புரியாம ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி அறியாமல் வந்து நீங்க அந்த பாத்திரத்துல கை வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பாயிண்ட்ஸ் வருது. எனவே இரண்டாவது விஷயம் ஷேரிங் இன் கப், அவருடைய பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதே நம்ம எல்லாரும் நினைவில் கொள்ளணும். மூணாவது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த மூணாவது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு நம்ம நிழல் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிழல் நிழல் பஸ்காக பார்க்கலாம், ஏன்னா இதை ஒரே வார்த்தையில வைக்க முடியாது, மாறா ஒரு இன்சிடென்ட் சொன்னோம்னா நம்மளுக்கு ஞாபகம் கரெக்டா வந்துடும். நிழலாகிய பஸ்கால பஸ்கா சொல்லும் போது அந்த தலைசன் சங்கார் கரெக்டுங்களா, அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியது பூசப்பட வேண்டியது ஒவ்வொரு வீட்டு வாசல் தான், வீட்டு வாசல்ல பூசப்பட்டிருக்கிற ரத்தம் யாருக்கு பாதுகாப்பு, தலைச்சன் தலைச்சன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ரத்தம் பூசப்படல யார் சாவா, தலைச்சன் பிள்ளை. தலைச்சன் பிள்ளைகள் செத்துட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி போக முடியுமா, போக முடியுது. உதாரணம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமா கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோசை வந்து பார்வோனுக்கு முன்னாடி நிக்க போது வேலைப்பாடு அதிகமா கொடுத்த உடனே இஸ்ரேலுக்கு என்ன பண்ணாங்க, அப்பவே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம், நாங்க பேசாம இருந்தோம், இப்ப எங்களுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு உண்டான எந்த வைக்கோல் கொடுக்கல, கீழ் கொடுக்கல, எங்களுக்கு அதிகமான பலுவை கொடுத்துட்டாங்க, இதுக்கு காரணம் யாரு, நீதான் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும் போது ஒருவேளை தலைசன் பிள்ளைங்க ஃபுல்லா செத்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் அதுக்கப்புறம் போயிட்டுவாங்களா மோசே பக்கம், இல்ல மோசையோட நிலைமையே டேஞ்சரா போய் முடிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை. எனவே தலைசன் பாதுகாக்கப்படலன்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்னா ஒரு மீட்பே அந்த இடத்துல இருந்திருக்காது. அப்போ தலைச்சன் பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சங்காரத்தும் அல்லது அந்த பஸ்கா பலியினுடைய பிளஸிங் ஆசீர்வாதம் அதுல தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போகுது. அவங்களுக்கு அந்த பிளஸிங் கிடைச்சது, அதை தொடர்ந்து அடுத்து என்ன நடந்துருச்சு, இஸ்ரேல் ஜனங்கள்ல முழு ஜனங்களும் விடுதலை பெற்று போயிட்டாங்க. இது வந்து இந்த நிழலை கரெக்டா ஒரு ரிமம்பரன்ஸ் பண்ணும் புது சிருஷ்டிகள். இதை நினைவு கூர்ந்துட்டு இப்ப ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் இயேசு அவருடைய அப்போஸ்தலர்கள் இது ஓகே, ஆனா ஸ்பெஷலா என்ன பண்ணிடணும்னா தங்களுடைய ஸ்தானத்தை அவங்க நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும், தங்களுடைய ஸ்தானம். அப்ப நம்ம கூட இன்னைக்கு என்ன பண்றோம்னா இந்த ஒரு பஸ்கால பங்கெடுக்கிறோம். அப்ப நம்ம யார், இஸ்ரேலர்களா அல்லது முதற் பேரானவர்களா? தேவன் பார்வையில முதற் பேரானவர்கள். அப்போ நிழல நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும்னா நம்மளை எங்க நிறுத்திடணும், தலைச்சன் பிள்ளைகளுக்கு இணைய நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடணும். அப்ப எப்பேற்பட்ட வாய்ப்பு நம்ம மேல இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு அனுசரிப்புக்குள் செய்யறதுனால முதலாவது என்ன என்ன உண்டு நம்மளுக்கு, பாதுகாப்பு உண்டு. எதுல இருந்து? இரண்டாவது மரணத்திலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு. செய்யலைனா அழிவு உண்டு. செஞ்சா பாதுகாப்பு, செய்யலைனா அழிவு. இது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். எப்படின்னா இன்னைக்கு கிரிக்கெட் இருக்கு, கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா மேட்ச் நடக்குது. இந்தியாவில் உள்ளவர் ஆப்போசிட் பார்ட்டியை அடிச்ச கடினமான அல்லது ரொம்ப ஈஸியான ஏதோ ஒன்று அடிச்ச பாலை கேட்ச் பிடிச்சிட்டாரு, கேட்ச் பிடிச்சிட்டா கை தட்டு வாழ மாட்டானோ, கை தட்ட மாட்டானோ, ஆப்போசிட் பார்ட்டி அவுட் பண்ணிட்டாரு, கை தட்டுவாங்க. ஏன் கை தட்டணும்? அவர் கேட்ச் பிடிக்கிறதுக்காக தானே கிரவுண்ட்குள்ள நிற்கிறார். சரி, அவர் கேட்ச விட்டுட்டார்னா அவரை வையிறாங்க, கரெக்டுங்களா? இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அவர் உண்மையிலேயே டீம்ல இருக்கிறதுக்கு என்னதான் காரணம், யாராவது பால் அடிச்சாலும் பிடிக்கணும், இது அவருடைய கடமை. பிடிக்கலைன்னா அவருக்கு என்னது, அவர் குற்றவாளியா மாறிடுறாரு. ஆனா எதுக்கு பிடிக்கும் போது அவருக்கு கைத்தட்டல் வேற கிடைக்குது, அதுக்கு அவருக்கு எல்லாமே உண்டு. ஆனா என்ன ஒரு பாரம், ஈஸியான கேட்சா இருந்தாலும் கை தட்டுவாங்க, கஷ்டமான கேட்சா இருந்தாலும் கை தட்டுவாங்க. இப்ப அதே இந்த விஷயத்துல எடுத்து பார்த்தா இந்த தலைச்சன் விஷயம், இந்த புது சிருஷ்டிகள் விஷயம், பஸ்காவை உண்மையா அனுசரிக்கணும் அல்லது புது சிருஷ்டி வாழ்க்கையை உண்மையா வாழணும், வாழ்ந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்குது, மேலான ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. வாழ்க்கையா ஆபத்து கிடைக்குது, ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்து. அதே போலதான் இந்த ஒரு பஸ்கா விஷயத்துல கூட தலைச்சன் பிள்ளைங்களே இருக்கு. தலைச்சன் பிள்ளைகளுக்கும் மோசைக்கும் பார்வோனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஒருவேளை இந்த பஸ்காவினுடைய ஒரு டேஞ்சரஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இஸ்ரேல் குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைங்க என்ன நினைச்சிருப்பாங்க மனசுல, இவங்க விடுதலை ஆகிறதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், கரெக்டா இவங்க ரத்தம் தெளிக்கிறேன்னா யார் சாவா, நான் தான் சாவா, இதுல என்ன தொடர்பு? நான் ஏதாவது இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி போறதுக்கு தடையா இருந்தேன்னா ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா. இது நிழல்னால தேவன் அந்த செட்டிங் அப்படியே வச்சுட்டார். ரொம்ப உத்து பார்த்தனா நீதி தேடிக்கிருக்க முடியாது, விஷயத்துல இருக்கும் நீதி பட் அதை தேடிக்கிருக்க முடியாது. அதே போலதான் இப்ப ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா சபை வாய்ப்பு என்பது மகா பெரிய உன்னத பாக்கியம், தேவனுடைய தெரிந்தெடுப்பு, அதில் எவர் ஒருவரும் குற்றம் வைக்க முடியாது. ஆனால் அந்த விஷயத்துல கூட எப்படி இருக்கு, அநேக நேரத்தில் ஒருவேளை புதுசா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட அந்த செகண்ட் பத்தி கேட்கும் போது தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட், அப்படியே யோசனையா இருக்கும், இதுக்கு நான் பேசாம அங்கிட்டே போயிட்டா எனக்கு பேரழிவுல இருந்து நான் காக்கப்பட்டுவேன் என்ற ஒரு மைண்ட் வரும். ஆனா தேவன் தேர்ந்தெடுப்பு அப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஒளியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே ஒளிஞ்சோம்னா கண்டிப்பா எங்கேயும் ஒளிஞ்சிருவோம், அந்த ராஜ்யம் பிரசித்தம் ஆகும் போது கூட நம்மளால அது முடியாத விஷயமா போயிடும். ஏன்னா இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நிழல்ல அந்த ஒரு ஆசரிப்பை தொடர்ந்து யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, தலைச்சன் பிள்ளைகள். அந்த தலைச்சன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு பின்பு முழு இஸ்ரேலர்களும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார். இதே போறத இன்னைக்கு பஸ்காவில் பங்கெடுக்கக்கூடிய நான் எனக்கு என்ன இருக்கு, கரெக்டா எல்லாத்தையும் செய்து, இது ஒரு டெஸ்டிங் பீல்டு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீக்ல. அப்ப அப்படி வரக்கூடிய பரீட்சைகளையும் காரியங்களையும் என்னுடைய பலவீனத்தில் நான் விழுந்து போகாதபடிக்கு அந்த ஒரு சாத்தானுடைய சோதனையை தேவன் அனுமதிக்கும் போது கூட நான் ஜெயம் கொண்டால் எனக்கு எங்க வாய்ப்பு உண்டு, ராஜ்யத்துல வாய்ப்பு உண்டு. அந்த ராஜ்யத்தினுடைய வாய்ப்புக்கு உண்டான ஒரு உறுதியின் அடையாளம் என்னது, அவருடைய அப்பத்தை எடுத்துப்பிட்டு அவருடைய பாத்திரத்துல பங்கெடுக்கிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு உண்மையாகவே போகக்கூடியவர்கள் என்ற ஒரு அருமையான ஒரு உறுதியின் அடையாளங்களாக இருக்கு சகோதர சகோதரிகள். அப்ப யோசி, இது சாதாரண விஷயம். அப்ப முதலாவது இந்த பஸ்காவில் அனுசரிக்கிறவங்களுக்கு ராஜ்யத்தின் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அதோடு கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் போறது, என்ன விஷயம், அப்படி நான் சரியாக செய்து ராஜ்யம் போனாதான் அதுக்கப்புறம் அந்த உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்பட்டு முழு இஸ்ரேலர்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சோ, அதே போல ஆவிக்குரிய முறையில இந்த ஒரு புது சிருஷ்டிகளுடைய நிறைவு அந்த கடைசி அங்கங்கள் வரையில் பாத அங்கங்கள் வரையில கடைசி ஆள், அந்த கடைசி ஆள் அந்த 144 ஆள் அவர் நிறைவேறுகிற வரையில இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்காது? தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எந்த விதமான தீமை இல்லாமல் அவங்களுக்கு வந்து சேராதுன்னு பாக்குறோம். அப்ப அதுவரையில என்ன ஆகும்? இந்த பூமியில அந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு அது நடந்து கொண்டுதான் இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மூன்றாவது பாயிண்ட் நம்முடைய நினைவுல என்ன இருக்கணும்? தலைப்பு வைக்க முடியுதா? நிழல்ல பஸ்கா அனுசரிச்சது நிமித்தம் தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், அதை தொடர்ந்து முழு இஸ்ரேலர்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிஜத்துல பஸ்கா அனுசரிக்கக்கூடிய என் மைண்ட்ல நினைவுல கொள்ள வேண்டியது, இதை நான் சரியானபடி நான் செய்தால் எனக்கு என்னது? தேவன் அளித்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறி அந்த ஆசீர்வாதமாகிய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா நான் மாறிடுவேன். நான் அப்படி மாறுறது ஒரு சுயநலம் நினைச்சா கூட சுயநலம் இல்ல, அதோடு தொடர்ந்து என்ன கிடைக்க போகுது? இந்த முழு உலக ஜனங்களுக்கு மீட்பு கிடைக்க போகுது. நான் ஆகலைனா, நான் சரியாகலைனா, நானும் அழிஞ்சிருவேன், யாரும் அழிஞ்சிருவா? இந்த உலக ஜனங்களுக்கும் அந்த காலங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். இது மூன்றாவது ரிமம்பரன்ஸ், மூன்றாவது விஷயம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவே இந்த பஸ்கா, ரெண்டாவது அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள், மூன்றாவது விஷயம் பிளஸ்ஸிங். எந்த மாதிரி பிளஸ்ஸிங்? தலைச்சன் பிள்ளைகள் காக்கப்பட்டது நிமித்தம் பிளஸ்ஸிங், அதை தொடர்ந்து உலக ஜனம், அதாவது மாம்சீக சிறியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஒரு உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிளஸ்ஸிங் ஆனா உள்ள என்ன இருக்குது? டேஞ்சரஸ் கூட கலந்து இருக்குது. எனவே தான் தெளிவான சிந்தை உள்ளவங்களா காணப்பட வேண்டும் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று நினைவு கூடுதல்கள் நம்ம மைண்ட்ல இருக்கணும். இப்போ நாலாவது விஷயத்துக்குள்ள போலாம். இந்த விஷயம் கொஞ்சம் வினோதமான பாயிண்ட்ஸ், அது கூட நம்ம சகோதரர் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு நினைவு கூடுதலின் எண்ணம் கூட நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு பஸ்காக்குள்ள போகும்போது பஸ்கா பலியினுடைய மகிமை மற்றும் மதிப்பு தெரிஞ்சவங்களா என்ன பண்ணணும்னா, மாம்சீக இஸ்ரேலர்கள் இந்த பஸ்காவை அவங்க அனுசரிக்கணும். புரிஞ்சுங்களா? பஸ்காவினுடைய மகிமை மற்றும் மதிப்பு, அதாவது இந்த பஸ்காவினுடைய வேல்யூ என்ன, இதனுடைய மகிமை என்ன, இத வந்து அவங்க புரிஞ்சிருக்கணும். அதே போலத்தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாமோ பஸ்கானா யாரு? பஸ்கா கர்த்தராகிய இயேசு. அப்போ கர்த்தர் இயேசு பஸ்கானா, நல்லா யோசிங்க. அந்த பஸ்கா என்ன? அந்த ஆடு, அந்த ஆடு என்ன ஆகணும்? பலியாகும். ஆடு பலியாகும். அந்த ஆடு பலியாகணும்னா மரிக்கணும். அப்ப அந்த மரணத்தினுடைய வேல்யூ மதிப்பு, அது அந்த மரணம்ன்ற வார்த்தையை குறிக்காதபடி அவருடைய பாடுகள் மற்றும் அவருடைய ரத்தம் சிந்தினார் பாருங்க, அந்த ரத்தம் சிந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. இதனுடைய மதிப்பு தெரியணும் யாருக்கு? இந்த ஒரு அனுசரிப்புக்குள்ள போகக்கூடிய புது சிருஷ்டிக்கு மதிப்பு தெரியணும் சொல்ற. இதுல என்ன நம்மளுக்கு மதிப்பு தெரிய வேண்டியது இருக்கு? ஏற்கனவே நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம யோசிக்கலாம். பட் இது நடைமுறை சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கு. அந்த மதிப்பு பத்தி நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்க்கலாம். யோவான் 1:29 வசனம், அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து, உலகத்தின் ஜனங்களின் பாவங்கள். அப்போ நிழல்ல அந்த ஆடு பலியிட்டதுனால தான் தலைச்சன் காக்கப்பட்டாங்க, அதை தொடர்ந்து உலக ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. அப்போ நிஜத்துல இந்த முழு உலக ஜனம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய பாவங்கள் எவ்வளவு கோடி பேர் இருப்பாங்க? எவ்வளவு கோடி பாவங்கள் உலக ஜனங்கள் எத்தனை கோடி வைக்கலாம்? உலக ஜனங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம், கோடான கோடி. சபை வாய்ப்பு 144,000, ஆனா உலக ஜனங்கள் பாருங்க எவ்வளவு கோடி. அப்ப அவ்வளவு கோடி ஜனங்களினுடைய பாவங்கள்னா சாதாரண விஷயம் எப்படி சொல்றாரு பாருங்க, இன்ட்ரடக்ஷன். அந்த உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த பாவங்களை முழுசு சுமக்கணும்னா அவர்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதற்குண்டான பலன் இருக்கணும். பலன் இல்லாம எதை ஒன்றையும் நம்ம சுமக்க முடியாது. அப்ப அந்த பலன் எதை அடையாளம் காமிக்குது அப்படின்னா, முற்றுமுடிய பாவம் இல்லாத தன்மையை அதை அடையாளப்படுத்தி காமிக்குது. முற்றுமுடிய ஒரு பாவம் கூட இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய பிறப்புல இருந்தே தேவன் மிராக்கள் பண்ணிட்டு வரான். அவருடைய பிறப்பே எப்படி இருக்கு? எந்த வந்து உலக பிரகாரமான பிறப்பா அது இல்ல, ஒரு கன்னி வயிற்றிலிருந்து வெளியில வர்றார். எனவே அங்க கூட அவர் குற்றங்கள் வரக்கூடாது, அவருடைய பிறப்பு அவருடைய அந்த ஒரு பலியில. அது போல அவருடைய முழு வாழ்க்கை குறிப்பா அந்த கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல இருந்து அவர் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு குற்றங்கள் கூட இல்ல. அப்படி செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்னா அவரு முழு உலக ஜனங்களினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க முடியும். அப்ப இந்த முழு உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்த்தது எப்போ இங்க நடக்கும் இந்த பூமியில அப்படின்னு சொன்னா எப்ப நடக்கும், பாவம் சுமந்து தீர்த்துட்டாரு, பட் அந்த பிளஸிங் எப்ப கிடைக்கும் முழு உலக ஜனங்களுக்கு, அதாவது ராஜ்யம் பிரசித்தமாகிற போது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வரும்போது. அதை இன்னொரு முறை எப்படி சொல்லலாம், நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்துல பிரசன்னமாகணும். எப்படி பிரசன்னமாகணும், ராஜாவா நியாயாதிபதியா இந்த முழு உலக ஜனங்களுக்கும் மற்றும் நிற்கக்கூடிய மத்தியஸ்தரா அவர் வெளிப்படணும். அவர் ராஜ்யத்தில் அப்படி வெளிப்படுவாரு. அப்படி வெளிப்படும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அந்த ஒரு ஈடுபலியினுடைய நன்மைகள் அவங்களுக்கு வந்து சேரும் பார்க்கணும் சகோதர சகோதரிகள். அப்போ இவர் தேவ ஆட்டுக்குட்டியா தன்னை பலியிடுறார். அப்ப இந்த பலியிடுற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இந்த ஸ்டடியில இந்த நாலாவது பாயிண்ட்ஸ் நம்ம எங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பஸ்கா ஆடு, ஆடு பலியாவது அது கர்த்தர் இயேசு. அப்ப ஆடினுடைய பலியில எது வேலியபுளா நின்றுச்சு, தலைச்சன் காக்கப்படுவதற்கு எது வேலியபுளா மதிப்பு மிக்கதா நின்றுச்சு அப்படின்னா அந்த ரத்தம். அந்த ரத்தத்தை தான் எடுத்து பூசணும், புசிக்கிறது அப்புறம் நடக்க போகுது. ஆனா அந்த ரத்தத்தை பூசணும், அந்த ரத்தம் பூசலைனால என்ன அர்த்தம், ஆபத்து வரப்போகுதுன்னு. அப்ப அதே போலதான் கர்த்தர் இயேசு தேவ ஆட்டுக்குட்டி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், வார்த்தைகள் பார்க்கும் போது ஏதோ டீசென்டான வார்த்தை மாதிரி தெரியுது, ஆனா அதோட பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய உயிரை பலி செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அது எதனுடைய பின்னணி, ஆதியாகமும் 9:4 பாத்தீங்களா. அப்போ ஒரு மாமிசத்தை எப்படி சாப்பிடக்கூடாது, அது எப்படி ஒரு அந்த ஒரு ஆரம்பம் வேதத்துல இந்த ஒரு வசனம் ஆரம்பிக்குது, மாம்சத்தினுடைய உயிர் ரத்தம்னு. அந்த மாம்சத்தினுடைய உயிர், அந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு, ரத்தத்துக்குள்ள இருக்கு. அப்ப யோவான் சொல்றாரு, உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப சுமந்து தீர்க்கிற அப்படின்னா தீர்க்கிறதுனா என்னதான் அர்த்தம், அவரு ரத்தம் சிந்துவார் இந்த உலக ஜனங்களினுடைய பாவங்களுக்காக. அவர் பாடுகளோடு கூட வேதனைகளோடு கூட அந்த ஒரு ரத்தத்தை இந்த பூமியில அவரை சிந்துவாரு, தெரியுதுங்களா. அப்ப அந்த ரத்தத்தை குறித்ததான மகிமையும் அந்த ரத்தத்தை குறித்ததான மதிப்பும் யார்கிட்ட இருக்கணும், இன்னைக்கு நிஜத்துல இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறவங்களுடைய நினைவுல அவங்களுக்கு இருக்கணும். அந்த நினைவுல அந்த மகிமையும் அந்த ஒரு மகத்துவமும், அதாவது மகிமை மற்றும் மதிப்பு, அது இல்லாத பட்சத்துல அந்த ரத்தத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு, அதாவது அதனுடைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சீக்ரெட் அவங்களுக்கு தெரியாம போயிடும். அப்போ இது எப்படி, அவருடைய ரத்தத்தை குறித்த மதிப்பு நம்ம மத்தியில எப்படி இருக்கணும், இன்னைக்கு நம்ம மதிக்காம இருக்கோமா, கர்த்தருடைய ஈடுபடிய மதிக்காம இருக்கிறோம், கண்டிப்பா மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம், கர்த்தருடைய ஈடுபலிய அந்த ரத்தத்தை நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம மதிச்சுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தா, இத வெளி தோற்றத்துல பார்க்கும் போது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இதனுடைய ஞான அர்த்தங்களுக்குள்ள போய் பார்த்தா நம்மளுக்குள்ள ஒரு பய உணர்வு வருது, நம்மளுக்குள்ள ஒரு நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கூட வருது. வசனம் எடுத்து படிக்கலாம், 1 யோவான் 2:2.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவாதார பலி அவரே.
போதும், இந்த இடத்துல பாருங்க, என் பிள்ளைகளே யாருக்கு, கான்சன்ட்ரேட் பீப்புள், நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகளுக்குரிய வார்த்தை என் பிள்ளைகளே. அப்ப இந்த வசனம் இன்னைக்கு யாருக்குரியது, நம்மளுக்குரியது. அப்போ இந்த இடத்துல புது சிருஷ்டிகள் பத்தி பேசும்போது நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுற, எதைகளை எழுதுற, நல்லா யோசிங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன எழுதல தெரியுங்களா, பாவம் செஞ்சேனா நீ ராஜ்யத்துக்கு போக மாட்டேன் எழுதல, பாவம் செஞ்சேனா நீ 2 மரணத்துக்கு போயிருவேன் எழுதல. ஆனா அதை விட ஒரு சீரியஸான விஷயத்தை தான் அவர் கொண்டு வந்து முன் வைக்கணும், அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம், கரெக்டுங்களா. இப்ப பாவத்தினுடைய பாதிப்பு சொன்னாதான் நம்மளுக்கு என்ன வரும், பயம் வரும். அப்ப பாதிப்பு என்னது, செகண்ட் டெத், அழைப்புக்குரிய நோக்கம் நிறைவேறாம, இதுவே தான் பெரிய பாதிப்பு. அப்போ இந்த பாதிப்புகளை விட முக்கியமான ஒரு பாதிப்பு இருக்கு, முக்கியமான ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வை தான் கொண்டு வந்து அவர் முன் வைக்கிறாரு. நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை நான் உங்களுக்கு எழுதுறேன். என்ன விஷயம், நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? கர்த்தர் இயேசு உங்களுக்காக அப்பா கிட்ட என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு. நல்ல விஷயம் தானே? அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எப்ப பரிந்து பேசுறாரு அப்படின்னா, நம்ம பாவம் செய்யும் போது. நீங்க அல்லது நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா பாவம் செய்யும் போது. பாவம் செய்யும் போது அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ கொலை, கொள்ளை, இந்த கேட்டகரியை விட்டுட்டு இதெல்லாம் மேஜர் அங்க வச்சுட்டு அடுத்து கீழே வந்தணும். கீழே வந்துட்டு நம்ம நடுவில் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன? பாவம்னா என்ன அர்த்தம்? பாவம் நிபந்தனையை மீறுவது. தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, கற்பனையை விட்டு விலகுகிறதே என்னது? பாவம். இதுதான் அதுக்குரிய ஒரு அறிமுக வார்த்தை. உங்களுக்கு தெரியும் அந்த வசனம், கற்பனையை விட்டு விலகுறது. அப்ப தேவன் கொடுத்திருக்கிற கற்பனை என்ன? ஒரு புது சிருஷ்டிகளுக்கு சகோதர ஐக்கியத்தில் அவங்க எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், டோட்டலா அந்த உலகத்திலேயே அவங்க எப்படி இருக்கணும். இருந்தும் இணையா, அதாவது இன்பட் நாட் ஆஃப் இருப்பாங்க உலகத்தில், ஆனா உலகத்திற்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை மீறும் போது என்னதான் அர்த்தம்? அவர்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், பண்ணதுக்கு அப்புறமும் நம்முடைய சுயத்துக்காக எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அப்படி செய்யறது எல்லாமே எப்படித்தான் கணக்குல வருதுன்னா, பாவங்களாக அப்படித்தான் அது கணக்குல வருது. ஆனா அந்த கணக்குக்கு கூட நம்முடைய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இவர்கள் பாவம் செய்யும் போது நான் என்ன பண்றேன், அப்பா கிட்ட இவங்களுக்காக பரிந்து பேசுறேன். ஏன்? பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? பாவங்களை பாராத சுத்த கர்ணனா இருக்கிறாரு. அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு பாவம் பண்ணா தப்பிக்க முடியாது. அப்ப உடனே அவருக்கு செட் ஆகிறது, நம்மளோட அவர் உறவு வைக்க முன் வர மாட்டார். அப்ப ஒரு பிரிவினைகள் போக ஆரம்பிக்கும். அப்பா கைவிட்டார்னா கண்டிப்பா எவ்வளவுரும் புது சிருஷ்டியா வாழ முடியாது. அப்பதான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்னா, அவர் வந்து முன்னின்று அவர் பரிந்து பேசுகிறார். அதாவது ஒரு அட்வொகேட்டா இருந்து அட்வொகேட். அப்போ ஒரு அதை பத்தி வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் உங்க மத்தியில குடுக்கறாங்க. அப்ப அந்த அட்வொகேட் என்ன பண்ணுவார்னா, வழக்காடுவார். எதற்காக வழக்காடுவார்? இந்த உலகம், மாம்சத்தினுடைய பலகீனங்கள், இது எல்லாத்தையும் முன் வச்சு கொஞ்சம் கிருபை பாராட்டுங்கள் வழக்காடுவார். இப்படி நியாயங்கள் சொல்றது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தேவன் பார்வையில என்னைக்குமே எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கணும்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு நிவாரணம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண மாட்டாரு, அவருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்பதான் அவர் என்ன பண்ணிடுறாருனா, வசனம் இரண்டினுடைய ஆரம்பம் அதைத்தான் சொல்லுது, படிக்கலாம். நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. பலினா என்ன அர்த்தம்? உயிர் கொடுத்திருக்கிறாரு. உயிர், அந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு? அந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அந்த ஒரு ஈடுபலியினுடைய முக்கிய சாராம்சமாகி அந்த ரத்தத்தை, அந்த ஈடுபலியினுடைய சாராம்சத்தை எடுத்து அப்பாவுக்கு முன்னாடி வச்சு இதை நினைங்க. அவங்களுக்காக நான் இந்த குற்றமற்ற ரத்தத்தை என்ன பண்ணிருக்கிறேன், அந்த பூமியில என்னுடைய ஜீவனை நான் விட்டிருக்கிறேன், பாவம் இல்லாத ரத்தத்தை நான் விட்டிருக்கிறேன்னு சொல்லும் போது, முழு உலக கணங்களின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவர் கண்டிப்பா சபைக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பது எல்லா விதத்திலும் நீதியா இருக்கு. அதே போலத்தான் நம்முடைய ரட்சகனுடைய அந்த ஒரு கிருபாதார பலி, அந்த பரிந்து பேசுகிற விஷயத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, புது சிருஷ்டிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம லைஃப்லயே போய்க்கிட்டு, இன்னைக்கு அனுதினம் நம்மளுக்காக பிதாவை எடுத்து என்னதான் பண்ணுவார் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட பரிந்து பேசிக் கொண்டுதான் இருப்பாரு. அதுக்கு இணையான சில வசனங்கள் படிக்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25.
இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார்.
ஆமா, அப்போ இந்த இடத்துல எப்போதும் வேண்டுதல் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவரிடத்துல சேருவதற்காக என்ன பண்ணணும், தேவன் கிட்ட வேண்டுதல் செய்யணும். அப்ப தேவன் கிட்ட வேண்டுதல் செய்யும் போது சும்மா செய்ய முடியாது. பெயர் கிறிஸ்தவங்க செய்யறது போல, சத்தியத்தை அறியாதவங்க செய்யறது போல, மன்னிச்சுக்குங்க 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 கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம கூட தேவன் கிட்ட ஜெபம் பண்ணணும், நம்முடைய மன்னிப்பு எப்படி கேட்கணும்? ஜெபம், ஜெபம் எப்படி கேட்கணும்? நம்முடைய ஜெப, நம்முடைய ரட்சகரை முன்னாடி வச்சு இப்பதான் கேட்க முடியும். சும்மா தெய்வமா தேவனே அப்படின்னு துணியரமான வார்த்தை வந்துட முடியாது வாயில. அதெல்லாம் வந்து சத்தியத்துல மெச்சூர் ஆகாத தன்மையை வெளிப்படுத்துது. அப்ப எப்படித்தான் வரணும்? ரட்சகன் மூலம் வரணும். ரோமர்ல எடுத்து பாத்தீங்கன்னா லிஸ்டே போடணும், நம்முடைய அந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், கிறிஸ்து இயேசுவின் மூலமாயினே அந்த ஒரு புக்ல மாத்திரம் அநேக இடங்கள்ல அவர் எழுதுவார். அவர் மூலமா தான் நம்ம போனோம், போய் நம்ம வந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். அதே போல இந்த இடத்துல அவர் போய் வேண்டுதல் செய்யறாரு. எப்படி வேண்டுதல் செய்வாரு? சும்மா வெறுமையாக போக மாட்டாரு, மிகுந்த இரக்கத்தோட தம்முடைய ரேன்சம் தூக்கி அப்பாவுக்கு முன்னாடி வச்சுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த ஒரு மன்னிப்பை தேவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அப்ப யோசனை, இது சாதாரண விஷயம். அப்போ இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு தவறுகள், தீமைகள், பாவங்களுக்குள்ள போகும் போதெல்லாம் நம்முடைய ரட்சகர் என்ன பண்ண வேண்டியது? நமக்காக போய் வாதாடிட்டோம். யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் நினைச்சு பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அந்த தப்புக்கு உங்களை தூக்கி ஜெயில போட போறாங்க, அதுக்கு என்ன பண்றாரு? ஒரு வக்கீல் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று வாதாடிக்கிட்டே இருக்கிறாரு. வைங்க, இந்த கிரேசிங் பீரியட்லயே நீ என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒரு அந்த தப்பவே திரும்ப திரும்ப செய்யறோம்னா மீட்பு கிடைக்குமா? அந்த வக்கீல் எவ்வளவு திறமையான வக்கீலா இருந்தாலும் என்னதான் பண்ண முடியும்? ஒரு லெவலுக்கு மேல வாதாட முடியாது. கேட்டீங்களா? ஒரு லெவலுக்கு மேல வாதாட முடியாது. அதே போலத்தை ஆவிக்குரிய முறையிலையும் தேவன் கிட்ட பகிர்ந்து பேசும் போது நம்முடைய ரட்சகர்கிட்ட கூட ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை எதை சம்பந்தப்பட்டதுன்னா, அவர் சோர்ந்து போறது இல்ல. இவருக்கு இப்ப இது எப்பயுமே வேலையா போச்சு, எப்ப பாரு உடன்படிக்கை பண்ணிட்டு சத்தியத்தின்படி வாழாம தவறு செஞ்சுட்டே இருக்கிறார், சோர்வு வருது இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் முன்வைக்கிறார் நம்மளுடைய கர்த்தர் இயேசு. அந்த விஷயத்தை எடை போட்டுட்டு தான் இவருக்கு பரிந்து பேசலாமா கூடாதான்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. அந்த விஷயம் பத்தி பார்க்கலாம். எபிரேயர் 12 அதிகாரத்துல 24 வசனம், ஆமா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இது நமக்குரிய வார்த்தை இல்ல, உலக ஜனங்களுக்குரிய வார்த்தை. ஆனா அந்த ஒரு எப்படி அவரை நித்திய பிதான அழைக்கிறாங்களோ அதே போல புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்ற ஒரு பட்ட பெயர் கூட அவருக்கு இந்த இடத்துல வருது. அப்போ அதுக்கப்புறம் பேசும்போது நம்ம வந்து சேர்ந்தது யார்கிட்ட வந்திருக்கிறோமா? அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பாரிக்கலும், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப நம்ம வந்து சேர்ந்திருக்கிறது எங்க சேர்ந்திருக்கிறோம்? கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம். ஏன்னா அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுது நம்மளுக்காக, இன்னைக்கு தேவன்கிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்கிற சொல்லர்த்தமா எடுத்துக்கிறாங்க. ரத்தம் பரிந்து பேசுதுன்னு உடனே உலக பிரகாரமா எடுத்துக்காதீங்க. அந்த ஞான சிந்தையை நீங்க முன்வைங்க. ரத்தம் வச்சு எப்படின்னா, அந்த யோவான் பேசின வார்த்தையிலிருந்து அடங்குது. உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த தீர்ப்பு எதுல இருக்கணும் அப்படின்னா, ரத்தம் சிந்தி மலிக்கிற விஷயத்துல இருக்கணும். ஏன்னா மாம்சத்தினுடைய உயிர் அது ரத்தத்துல இருக்கு. எனவே அந்த ஒரு தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம சேர்ந்திருக்கிறது எங்க? அந்த ரத்தம். அப்ப அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுது நம்மளுக்காக, தேவனுக்கு அந்த ஈடுபலி தான் போய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்ப இந்த வசனம் பார்க்கும் போது ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் பாரு. அந்த ரத்தம் எப்படி பேசுதான்? ஆபேல், ஆபேலுடைய பலி. அப்ப அந்த ஆபேல் யாரு? முதல் முதல்ல இந்த பூமியில பிறந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள்ல ஒருத்தர் அந்த ஆபேல். அந்த ஆபேலுடைய ரத்தம் என்ன ஆகுதான் தேவன்கிட்ட? அது பேசுது. அந்த ரத்தம் பேசுறது காட்டிலும் எந்த ரத்தம் அதிகம் பேசுது? கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் அதிகம் பேசுது சொல்றாரு. இதுக்கு எதுக்கு இந்த கம்பாரிசன் கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தையை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே அப்போ ரத்தம் பேசுமா? இன்னைக்கு எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனையோ ஆவிகள் பற்றிய விஷயங்கள்லாம் போகுது. அப்ப அதனுடைய பயங்கள்லாம் எப்படித்தான் இருக்கு? அந்த இடத்துல நீ அவனை கொலை பண்ணிட்டாங்க, அதனால அந்த ரத்தம் என்ன பண்றது? அந்த ஆவி சுத்திக்கு தெரியுது, திரும்ப பழி வாங்குறது. எத்தனையோ வார்த்தைகள் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்களே எத்தனை விதமான புராண கதைகள் காரியங்கள் கூட போய்கொண்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வசனங்கள் பார்த்தா கூட ஆவியுடைய ரத்தம் என்ன ஆகுது சொல்றாங்க. பேசியிருக்கு, அந்த ரத்தம் பேசியிருக்கு சொல்லி வசனங்கள் வருது. அதை எடுத்து படிக்கலாம். ஆதியாகமம் 4:10 வசனம், ஆமா, அந்த ரத்தம் என்ன பண்ணுது? பூமியில இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறதாக தேவன் சொல்றார். உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கும் வசனம் படிச்ச உடனே. அப்போ இந்த ஆபேலுடைய ரத்தம் பேசியிருக்குமா? அது எப்படி பேசியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரத்தம் பேசுகிறது இன்னைக்கு உலகம் நம்பிக்கையை வச்சிருக்கிறது போன்ற நம்பிக்கை கிடையாது. இதற்குண்டான ஹீப்ரூ வேறு 6817 ஸ்ட்ராங் டிக்ஷனரியில நீங்க பாக்கலாம். எப்படிப்பட்ட வார்த்தை வருதுன்னா, டி ஷாவாக், டி ஷாவாக் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க. இதுக்குண்டான ஆங்கில மொழிபெயர்ப்பு ப்ரொக்ளைம், அல்லது கிரே பிரகடனப்படுத்துறது அழுகிறது அப்படி வருது. ரோதர்ஹாம் அவருடைய மொழிபெயர்ப்பு அழுகிறதுனே போட்டாரு. ஆபேலுடைய ரத்தம் பூமியில என்ன ஆகுது அது அழுகுதுனே அவர் வந்து எழுதிட்டாரு. அதை நம்முடைய மொழிபெயர்ப்புகள் போடும் போது அவருடைய ரத்தம் பூமியில இருந்து கூப்பிடுதுன்னு சொல்லி அவர் அந்த மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப எப்படி இதனுடைய நிஜம் என்ன? ஆபேலுடைய ரத்தம் எப்படி இந்த பூமியிலிருந்து தேவன் கிட்ட பேசியிருக்கும் அப்படின்னா, தேவன் இந்த மனுஷனை இந்த ஜீவராசிகள் அனைத்தையும் அவங்க வாழ்வதற்கு என்று சொல்லி தேவன் அவங்களை எங்க வச்சிருக்கிறார்? இந்த பூமியில வச்சிருக்க. இந்த பூமி தேவன் எதுக்காக சிருஷ்டி பண்ணிருக்கிறாரு? இந்த மனுக்குலம் வாழ்வதற்காக. அப்ப இந்த மனுக்குலம் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பூமி யார்கிட்ட சரண்டர் பண்ணணும்? தேவன் கிட்ட தெளிவா ஒப்புவிக்கணும். ஏன்னா இந்த பூமி கூட யாருடைய சிருஷ்டிப்பு? தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள்ல எது ஒன்றும் அவர் வச்ச நிலையில இருந்து மாறுறது கிடையாது மனுக்குலத்தை தவிர. அப்போ இந்த இடத்துல இந்த பூமி வச்சிருக்கும் போது இந்த பூமியில என்ன நடக்குதுன்னா, ஒரு நீதியான வாழ்க்கை முறை போய்கொண்டிருந்த ஒருவரை அநீதியான முறையில கொலை செய்யப்பட்டு மறிச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? மறிச்சிருக்கிறார். அப்ப மறிச்சு அவர் என்னதான் போயிருக்கிறாரு? இந்த பூமிக்குள்ளதான் போயிடும். மறிச்சவங்க பூமிக்குள்ளதான் போகணும். பூமிக்குள்ள போகும்போது அப்ப இந்த பூமி தன்னுடைய ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்கும்? இதெல்லாம் நாடக பாயில யோசிங்க. பூமி பேசுமா கேட்ட கூடாது. அப்ப இந்த பூமி தேவன் கிட்ட என்னதான் சொல்லும்? ஆபே இல்ல, காணா, ஆள் இல்ல, எங்க போனார், என்ன ஏது அப்படின்னா, ஆதாம் போய் யார்ட்ட கேட்பாரு? ஏவாள்கிட்ட கேட்பாரு. ரெண்டு பேர் சேர்ந்து அடுத்து யார்ட்ட கேட்பாங்க? காயின் கிட்ட கேட்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு? ஆதாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாரு, பையன் எங்க, இல்ல அண்ணனை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாரா, தம்பி எங்க, அவர் விசாரணை பண்ணுவார். அவர் கையில இந்த முழு பூமியே இருக்கு. நம்முடைய வலக்கரத்தில் வச்சிருக்கும் போது அவருக்கு கிளீனா தெரியுது. இந்த பூமி கிளீனா சொல்றது, இந்த ரத்தம் என்ன ஆகல, குற்றம் இல்லாத ரத்தமா இருக்கு. ஏன்னா தேவன் வெறுக்கிற காரியம் இது. எந்த காரியம்? குற்றமற்ற ரத்தத்தை தேவன் ஒரு நாளும் அவர் வந்து மதிப்பதை அவர் விரும்புகிறவர் கிடையாது. அப்பதான் அவர் பாக்குறாரு இது எப்படிப்பட்ட ரத்தமா இருக்குன்னா, குற்றமற்ற ரத்தம், நீதி செஞ்சு அது நிமித்தம் பாதிக்கப்பட்டு மறித்த ஒரு ரத்தமா அது இருக்கு. அப்போ நம்முடைய தேவன் அந்த ரத்தத்தை வெறுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நீதிமொழிகளை ஞானி அழகா எழுதுவார். என்ன சொல்லுவாருன்னா, அவரு தேவன் எத்தனை காரியங்களை வெறுக்கிறாரு? 6 காரியங்களை வெறுக்கிறாரு. 7 அவருக்கு என்னதான் அருவறுப்பானது. அதுல சொல்லும் போது 2 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருவாரு. இந்த குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தும் கை அவர் சொல்ற அந்த குற்றமற்ற, இது வேதாகமத்துல எங்க போய் பார்த்தாலும் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் தேவன் இரக்கம் காமிக்கிறதே கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, எவனாவது ஒருத்தனை கொண்டுட்டானோ அவனை திருப்பி என்ன பண்ணிருந்தோம்? அவனை கொன்றணும். இதுதான் நியாயப்பிரமாணமா? அது இருக்கு நம்மளுக்கு இல்ல, நியாயப்பிரமாணத்துல தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். தாவீது தேவாலயம் கட்ட விரும்புறாரு, எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா அவரு தேவன் அனுமதிக்காததுக்கு காரணம் என்ன? உன் கையில என்ன பண்ணிருக்க நீ? ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்கிற இந்த ரத்தம் பற்றிய விஷயத்துல எப்படி இருக்கிறார்? அப்ப இந்த அளவுக்கு நீதி பார்க்கிற தேவன் ஆபேலுடைய ஆரம்ப விஷயம் அவருடைய ரத்தம் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு வைப்பார். அதே போல அந்த ரத்தத்துக்குரிய அந்த ரத்தம் பேசியிருக்குன்னா அந்த ஒரு நீதி காமிச்சிருக்கு தேவன் கிட்ட. அப்ப அந்த நீதிக்குரிய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும் அப்படின்னா, நிச்சயமா அதனால யார் பாதிக்கப்படணும்? அந்த ரத்தத்தை சிந்தின காயின் பாதிக்கப்படணும். அதே போல அவர் லைஃப்ல எத்தனையோ பாதிப்புகளோடு தான் அந்த ஒரு காயின் அவர் வாழ்ந்தார் நமக்கு தெரியும். சகோதர சகோதரிகளை, நம்ம விட்ட இடத்துக்கு மறுபடியும் கடந்து வரலாம். அதே எபிலே 12 அதிகாரத்துல வசனம் 24 ஆமா. அப்ப இன்னைக்கு கூட நம்மளுடைய கர்த்தருடைய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் அது நீதிக்காக ஒரு பழிவாங்கலுக்காக அது பேசிச்சு அழுதுச்சு தேவன் கிட்ட. அப்போ இன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரத்தம் கூட பவர்ஃபுல். எப்படி ஆபேல் ரத்தம் குற்றமற்றதா இருந்துச்சோ அதே போல நம்முடைய கர்த்தர் இயேசு ரத்தம் எப்படி இருக்கு? குற்றமற்றதா. அப்ப இந்த குற்றமற்ற ரத்தம் என்ன பண்ணுது தேவன் கிட்ட? தேவன் கிட்ட நமக்காக பேசிக்கொண்டு இருக்குது. ஆபேல் பேசுறத விட எஃபெக்ட் இருக்கு இதுக்குள்ள. ஏன்? பிறப்புல இருந்தே பாவம் இல்லாத தன்மை இதுக்குள்ள இருக்கிறதுனால அதை விட எஃபெக்ட். அதான் மேலான ஒரே வார்த்தையில குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அதிகமான ஒரு உயர்வுகள் காணப்படுது கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்துல. அப்ப அந்த ரத்தம் இன்னைக்கு தேவன் கிட்ட பரிந்து பேசும். ஏறத்தால் இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். யோவான்ல பார்த்தது மற்றும் எபிரேயர் 7 பார்த்தது 12 பார்க்கறது எல்லாம் ஒரே அவர் பரிந்து பேசுகிற விஷயம் தான். அப்ப இந்த ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறது? தேவன் கிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. அந்த ரத்தத்தின் மூலம் தான் தேவன் கிட்ட நமக்கு கிருபைகளை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பரிந்து பேசுகிற தன்மைகள் ரத்தத்தினுடைய பின்னணியா இருக்கிறதுனால கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் அல்லது கர்த்தர் எதுவரை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார் என்ற ஒரு அடையாளங்கள் கூட நம்ம கண்டுபிடிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சா தான் நமக்கு சீரியஸ்னஸ் புரியும். சீரியஸ்னஸ் புரிஞ்சு யோவான் என்ன விஷயத்துல எழுதிப்பாரு, செகண்ட் டெத் பத்தி எழுதாம, அழைப்பு உன்னை விட்டு வெளியில போயிடும் எழுதாம, உனக்காக பரிந்து பேசுகிறார் அதை நீ நினைச்சுக்கோ சொல்றாரு. அப்போ அந்த பரிந்து பேசுகிறதனுடைய ஆழம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் அந்த அளவுக்கு விஷயங்களை ரொம்ப அருமையா ஒரு பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு நம்ம ஒரு வசன பகுதி படிக்கலாம். ரத்தம் பற்றிய வேல்யூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எபிரேயர் 10:29. ஓ, இந்த இடத்துல அவர் பேசும் போது அந்த ஒரு ரத்தம் பத்தி பேசுற வார்த்தையை நீங்க நல்லா உற்று பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை எப்படி எழுதுறாங்க, அசுத்தம் என்று எண்ணி. இன்னைக்கு நம்ம எல்லாம் புது சிருஷ்டிகள், நீதிமான்கள், பாவம் இல்லாதவர்கள் என்ற ஒரு நிலையில தேவனுக்கு முன்பு இருக்கிறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தான், கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுவோட எது, அவர் லோகோசாயிருந்த நிலையா இல்ல, எந்த நிலை, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார் பாருங்க. அந்த ரத்தத்தினுடைய விலைக்கரையத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், குற்றமற்றவர்களா தேவனுக்கு முன்பதாக இருக்கிறோம். அப்போ அதுதான் சொல்றாரு, நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்படி எண்ணிடுவோமா, அசுத்தம் என்று எண்ணி. இது நடக்க வாய்ப்பு உண்டா, கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அசுத்தம்னா என்ன அர்த்தம், நம்மளை பரிசுத்தம் செய்ய வந்திருக்கு ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம், முடியாது அசுத்தம்னா இது என்னைய பரிசுத்தப்படுத்த முடியாது என்ற ஒரு எண்ணம் இதுதான் வரும். மாறாக இந்த இடத்துல அசுத்தம் என்ற வார்த்தை வருவது சரியான மொழிபெயர்ப்பு இல்ல, அது ஒரு மொழிபெயர்ப்பினுடைய ஏன்னா யாரும் அப்படியே சொல்ல வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு யார கூட இருங்க, ரோமன் கேத்தலிக் எடுத்தாலும் சரி, சிஎஸ்ஏ எடுத்தாலும் சரி, யாராவது அந்த வார்த்தை சொல்லுவாங்களா, ஜெகவா விக்னஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால நான் அசுத்தமா இருவேன் சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த கேட்டகரிக்கு யாரும் போறது இல்ல. அப்ப இதுக்குள்ள இது சரியான முறையில இருக்காது. மூல பாஷை அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, காயினஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு அந்த இடத்துல வருது, KOINOS. அதுக்கு உரிய நம்பர் 28:39 கிரீக் டிக்ஷனரியில. இதுக்கு உண்டான ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, காமன், காமன்னா பொதுவானது, வேல்யூலெஸ் மதிப்பு குறைவானது. இந்த ரெண்டு விதமான மொழிபெயர்ப்பு அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வைக்கணும்னா பாருங்க, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை பொதுவானதாக எண்ணி அல்லது அந்த ஒரு இரத்தத்தை மதிப்பு குறைவாக எண்ணி. மதிக்கிறாரு ஆனா எப்படி மதிக்கிறாரு, உயர்வா மதிக்கல, அதனுடைய அதாவது உண்மை வேல்யூ தெரியல, அவர் ரொம்ப மதிப்பு குறைவானதா தன்னுடைய மைண்ட்ல நினைக்கிறாரு. அப்ப அந்த நினைப்பு நினைக்கிறவங்களுடைய முடிவு தான் பேசுறாரு. அப்படி நினைக்கிறவர் அடுத்து எங்க போவாரு, கிருபையின் ஆவியை நிந்திப்பார், கிருபை கிடைக்கும் அதையும் நிந்திப்பாரு. கடைசியில அவர் ஒரு கொடிதான ஆக்கினைக்குள்ள, அழைப்பு வழியில போயிருந்து ஆளும் டோட்டல் லாஸ் ஆயிடுறாரு, அவ்வளவு பெரிய டேஞ்சரஸ்க்குள்ள அவர் போயிடுறாரு பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய ரத்தத்தை மதிப்பு குறைவாக எண்ணுவது என்றால் என்ன தெரியணுங்களா, தேவன் அதாவது கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட பரிந்து பேசுகிறது கூட எதுவரை இருக்கும் தெரியுங்களா, அந்த ரத்தத்தை மதிக்கிறவரே தான் அந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கும். ரத்தத்தை என்னைக்கு மதிக்கலையோ அதுக்கப்புறம் என்ன ஆக முடியாது, தேவன் கிட்ட அந்த ரத்தம் போய் பேச முடியாது. ஏன், ஒருவேளை நம்முடைய கர்த்தர் கிருபையா போய் நின்னு பேச வந்தா கூட தேவன் என்ன கேள்வி கேட்பார், உன்னுடைய ரத்தத்தையே மதிக்காதவரை நீ உன்னுடைய ரத்தத்தை வச்சு காப்பாத்துவாரு கேட்பார் இல்லைங்களா. அதுதான் வந்து அந்த ரத்தத்தை மதிக்கணும், அந்த ரத்தத்தை மதிக்கலைன்னு சொன்னா அந்த ஒரு பரிந்து பேசுகிற விஷயம் கூட நடக்கும். தொடர்ச்சியான பாவங்கள் ரட்சகனுடைய ரத்தத்துக்கு மதிப்பு குறைவாக கணக்கிடக்கூடிய அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிரும். அதுதான் யோவான் எழுதுறாரு, பாவம் செய்யறவனாயிருந்தால் உங்களுக்கு நான் எழுதுறேன், உங்களுக்காக யார் பரிந்து பேசுறா, அந்த பரிந்து பேசுகிறதுல ஆசீர்வாதம் உண்டு, அந்த பரிந்து பேசுகிறதற்குள்ள சில சீரியஸ்னஸ் உண்டு. புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு அது ஆபத்தா போயிடும் சொல்றாரு. அப்போ அதனுடைய விகிதம் என்ன, இந்த ரத்தத்தின் மதிப்பு குறைவா, அசுத்தம்னு கிடையாது, அசுத்தம் யார் நினைக்க மாட்டாங்க, மதிப்பு குறைவா நினைக்கிற விஷயம் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில எவ்விதம் நடக்கும், அப்படின்னா இந்த புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நம்முடைய தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் நம்மளுக்கு தெரியுங்களா இல்லைங்களா? கண்டிப்பா தெரியும். கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன வரும்? குடும்பம், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், தான் பார்க்கிற வேலை அல்லது தான் பார்க்கிற படிப்பு, தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், தனக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தோமா விட்டுட்டு வந்தோமா? இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் வந்தோமா இல்ல இதுக்கு நடுவில் இருந்து நான் உங்களுடையவரா வாழ்வேன்னு வந்தோமா? எல்லாம் வந்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு அர்ப்பணிப்பை தான் யாரு கூட அங்கீகரிச்சா? தேவன் கூட அங்கீகரிச்சார். ஒருவேளை நம்ம புரிஞ்சு எடுத்தோமோ புரியாம இருத்தோமோ, உண்மை என்னதான், இதுதான் உண்மை. கான்சென்ட்ரேஷனுக்குள்ள வரவங்களுடைய உண்மை நிலை என்னன்னா இதுதான். இதுல கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கலாம்னா கதையாரா? இதுதான் உண்மைகள். அது யாரா இருந்தோம்? அப்போ சொன்ன பவுல் அவருக்கு கூட அதுதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் கூட அதே நிலை தான். அப்படி வந்திருக்கிற நம்ம இந்த பூமியில எப்படி வாழணும்? ஆரம்ப ஒரு மாசம் ரொம்ப எஃபெக்டா இருந்திருக்கும். உடன்படிக்கை பண்ணின சீரியஸ் சொந்தக்காரங்களை பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டோம், ஒரு லெவல் அவ்வளவுதான், அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிடும். அதே போலதான் நம்ம பண்ற படிப்புல, நம்ம பாக்குற வேலையில, எல்லாவற்றிலும் ஒரு சீரியஸ்னஸ் காமிச்சோம், கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட ஒரு லைஃப் நடந்துட்டு இருக்கும் போது கர்த்தர் இயேசு ரத்தம் தேவன் கிட்ட நம்மளுக்காக பரிந்து பேசியிருக்குமா? கண்டிப்பா பரிந்து பேசியிருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே சில பலவீனங்கள் நம்மளுக்குள்ள எழுந்து வசனத்தை கொஞ்சம் அலட்சியமா நினைச்சிருவோம், மண்ணா படிக்காம விட்டுருவோம், ஜெபிக்காம விட்டுருவோம், இதெல்லாம் நடந்துருக்கும். பட் அப்ப கூட நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய விண்ணப்பம் தேவன் கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அப்ப இருந்திருக்கு ஓகே, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது நாளாக நாளாக அப்படின்னா, நம்மள அறியாமையே, அதுக்குதான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கிறாரு சகோதரர், நம்மள அறியாமையே நம்ம எங்க போயிடறோம் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பு எப்படி இருந்தோமா அந்த நிலைக்கு மறுபடியும் போயிடும். அதனாலதான் யோசிக்கணும் எப்பயுமே, கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள லைஃபுக்கும் இப்பக்கும் என்கிட்ட என்ன வித்தியாசம்? வார்த்தையில இல்ல, வாழ்க்கை, வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில என்ன வித்தியாசம் இருக்கு? பேசிடலாம், நிறைய பேருக்கு போய் சத்தியம் சொல்ற மாதிரி, நிறைய பேர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் நடந்துடலாம். ஆனா லைஃப் எப்படி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா அது இருக்குது. ஏன்னா நீங்கள் பாவம் செய்யாதபடி, பாவம் ஒரு செயல்பாடு குறித்துதான் பேசுறாரு, பேசுறத பத்தி பேசல, நினைக்கிறத பத்தி பேசல, உங்களுடைய ஆக்டிவிட்டி பத்தி பேசுற, நீங்க நடந்துகிட்டு இருக்கிற நடத்தை அது எப்படி இருக்கு அதை நீங்க யோசிங்க. அந்த யோசனையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ரத்தத்தை உண்மையிலேயே வேல்யூபிள் ரத்தமா நினைக்கிறீங்களா இல்ல மதிப்பு குறைவா நினைக்கிறீங்களா? இதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, காமன், காமன் என்ன அர்த்தம், பொது, பொதுனா என்ன தெரியுங்களா அர்த்தம், நம்மளை யாரும், அதுதான் நம்ம சொல்றோம் மறுபடியும் பின்னாடி போயிட்டீங்களா? ஏன்னா மறுபடியும் பின்னாடி யாரோட கம்பேர் பண்ணி பாக்குறோம், உலக ஜனங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறோம், அவங்க தான் பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப உலக ஜனங்களுக்கு அந்த ரத்தம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா உண்டு. எப்ப உண்டு? சபை நிறைவடையும் போது ராஜ்யத்துல உண்டு. ஆனா உலக ஜனங்களுக்கு என்ன கிடையாது? ராஜ்யம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு அந்த ரத்தம் இன்னைக்கு உண்டு, இன்னைக்கு உண்டு. இது பொதுவானது இல்ல, ஸ்பெஷல், ஸ்பெஷல், ஸ்பெஷல போய் எடுத்துட்டு என்ன நினைச்சிடும், பொதுவான, பொதுவானதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உலக ஜனங்கள் எப்படி அவர்கிட்ட கிருபையும் மீட்பும் வாங்க போறாங்களோ, கான்சென்ட்ரேட் பண்ணவர் அங்க போய் நினைக்கிறேன், டிஃபரன்ஸ் தெரியாது, வேற வழி இல்லைங்க, நான் போய்தான் ஆகணும், நான் அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுதான் ஆகணும், இந்த முறைமைக்குள்ள நான் பண்ணித்தான் ஆகணும், என்னால தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. பேசுறாங்க பாத்தீங்க, என்ன அர்த்தம்னா காமன் ஆக்குறாங்க கர்த்தருடைய ரத்தத்தை. இது பொதுவானது, உலகத்தின் ஜனங்களின் சுமங்களை, பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல போய் பல கோடி பேரோட ஒருத்தரா நின்றுக்கிறது, அது என்னைக்குமே ஆபத்து. நம்ம யாரு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன? இது கிருபை, ரொம்ப ஸ்பெஷல். யாக்கோபுல பார்க்கும் போது முத பலன்கள் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க இது ஒரு ஸ்பெஷலா இருக்கு. ஆனா இதை என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு பரிசுத்தப்படுத்தின ரத்தத்தை அது பொதுவானது அல்லது மதிப்பு குறைவாக அவங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்க? கரெக்டா பிளான் பண்ணி திங்க் பண்ணி யோசிக்கிற விஷயம் இல்ல, ஃபர்ஸ்ட் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிடும், வாழ்க்கை இழுத்துட்டு போயிடும். வார்த்தை எப்படித்தான் இருக்கும், அவர் தான் ரட்சகர், பஸ்கா அனுசரிக்கணும், அப்படி இருக்கணும், அறுவடை வேலை பண்ணணும், எல்லாம் வார்த்தை வழியில வந்துகிட்டு இருக்கும். ஆனா லைஃப் எப்படி போயிடுச்சு, எங்க போயிடுச்சு, உலகத்தோடு உலகமா கலந்து போயிடுச்சு. அப்படி கலந்து போனா ஒரு லெவல் வரைய நம்ம ரட்சகருடைய விண்ணப்பம் தேவன் கிட்ட ஈடுபடும். அப்பனா என்ன அர்த்தம், ஒரு லெவல் வரைய கிருபைகள் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு லெவல் தாண்டும் போது கண்டிப்பா நம்மளால அடையாளம் பார்க்க முடியாது, ரொம்ப நம்ம லைஃபே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அலைஞ்சா பாருங்க, யூதாஸ் போய் காசை கொடுக்கிறார், கொடுங்க அந்த ரத்தத்தை திருப்பி, முடியாது. நீங்க போயிருந்தா சொல்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்னென்ன முயற்சிகள் பண்ணி கடைசியில் எந்த நிலைக்கும் போகாதபடி ஆக்கிரிய தீர்ப்புக்குள்ளேயே அவர் போனார். அதே போலத்தான் இந்த ஒரு பஸ்டாவுக்குள் போகக்கூடிய அனைவருடைய மைண்ட்லயும் இந்த எண்ணம் இருக்கணும். எந்த எண்ணம்னா ரத்தத்தை பற்றிய மதிப்பு இருக்கணும். அந்த மதிப்பை எவ்விதம் நம்ம லைஃப்ல வச்சிருக்கணும் இதை இருக்கணும். லாஸ்டா அந்த வசன பகுதிகளை ரொம்ப நம்ம நிதானமா படிச்சோம்னா உண்மை புரியும். அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தை என்ன கான்செப்ட்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு, 10வது அதிகாரத்துல 24-29 வரை.
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
போதும் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த ஒரு அதிகாரத்துல அவர் ஆரம்பத்திலிருந்து அநேக நடைமுறை விஷயங்கள் பேசுறாரு. நம்மளுடைய பாட்டுல அந்த ஒரு 24வது வசனத்திலிருந்து பார்க்கும் போது அந்த ஒரு சகோதர ஐக்கியம் பத்தி பேசுறாரு. அந்த ஐக்கியத்தை தொடர்ந்து அந்த ஐக்கியம் அந்த சத்தியத்திற்குரிய வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அந்த வாழ்க்கையையும் வாழாமல் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய ஒருவர் அவருடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா அவர் வாயில சொல்லலாம், ஆனா உண்மையான லைஃப் எதை தான் பிரதிபலிக்குது அப்படின்னா தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அவர் எப்படி எண்ணிட்டாரு. அசுத்தம் அது இல்ல, அவர் மதிப்பு குறைவா, அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க அவர் தவறிட்டாரு. இது இந்த கால்குலேஷன் நல்ல மைண்ட்ல வைக்கணும். உலக ஜனங்களோடு கம்பேர் பண்ணி வைக்கல தேவன். யாரோட கம்பேர் பண்ணி வைக்கிறாரு, சபை வாய்ப்போடு கம்பேர் பண்ணி வைக்கிறாரு, சபை வாய்ப்போடு உள்ளவங்களோட கம்பேர் பண்ணி வைக்கிறாரு. நீங்க எனவே உலக ஜனங்களோடு கம்பேரிசன் பண்ணிடக்கூடாது. உண்மையான புது சிருஷ்டிகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க தன்னுடைய லைஃப்ல இந்த ரத்தத்தை குறித்த நல்மதிப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு யோவான் அந்த மதிப்பு உள்ளவரா இருந்ததுனாலதான் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை எழுதுற, நீங்க பாவம் செய்யாதபடி எழுதுறேன், பாவம் செய்யாதபடி எழுதுறேன், பாவத்துல உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது அதுக்காக எழுதுறேன் சொல்லல, பாவம் செய்யாதபடி அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் துணிகர பாவம் செய்ய மாட்டீங்க. சில பலவீனத்திலேயே உங்க மேல வந்து விழுந்துரும், அது வேற. துணிகர பாவத்துக்குள்ள நீங்க போயிட மாட்டீங்க, உங்களால பாவம் செய்ய முடியாது. உண்மையான புது சிருஷ்டியா இருந்தா ஒருவேளை ஏதோ வேல்யூபிள் தெரியாம வேற எங்கேயோ போக வேண்டியவர் ஏதோ கண்மூடித்தனமா வந்து உடன்படிக்கை பண்ணவரா இருந்தா கதை வேற. ஆனா உண்மையான புது சிருஷ்டி இந்த விஷயத்த புரிஞ்சுட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தங்க லைஃப்ல அப்படின்னா பாவத்துக்குள்ள போக வாய்ப்பு. அதான் யோசிச்சு பாருங்க, ஒரு அனுமானத்தோடு சொல்ற ஒரு கம்பாரிசன். மோசே அவருடைய பிரமாணத்தை மீறினா என்ன நடக்குது, அதை விட மேலானது. கர்த்தர் இயேசு ஆபேலுடைய ரத்தம் அதுக்கு நீ உண்டான நிவாரணத்தை பாருங்க, காயினுக்கு உண்டானது. அதை விட மேலானது யாருடையது, கர்த்தர் இயேசுடைய ரத்தம். அப்ப மோசையினுடைய பிரமாணம் 2-3 சாட்சி ஆல் அவுட் அவ்வளவுதான். இந்த ரத்தம் எப்படின்னா அதுக்குரிய மதிப்பை கொடுக்கிற வரையில பிரச்சனை இல்ல அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேட் லைஃப் உண்மையானபடி இந்த பூமியில வாழ்வதற்குரிய எல்லா முயற்சிகளும் எடுக்கிற வரையில தவறு இல்ல. ஆனால் அப்படி ஏறாதபடிக்கு உலகம் சொன்ன நானும் ஒண்ணு ஊரோடு ஒத்து போன்ற மாதிரி ஒரு புது சிருஷ்டியும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போனார்னா கண்டிப்பா அந்த ரத்தம் ஒரு லெவலுக்கு மேல அவருடைய பரிந்து பேசுதல் தேவனுக்கு முன்பாக நீதியான விஷயமா அது முன் வராது. எனவே 4வது பாயிண்ட் என்ன, தலைப்பு கொடுக்கணும், நினைவு கூடுதல், அந்த ரத்தத்தினுடைய மதிப்பு அல்லது அதனுடைய வல்லமைனே சொல்லு, அந்த வல்லமையை உணர்தல். இந்த நினைவு அவங்க மைண்ட்ல இருக்கணும். இந்த ஒரு அனுசரிப்புக்குள்ள பஸ்க அனுசரிப்புக்குள்ள போறவங்களுக்கு. எனவே சகோதர சகோதரிகளை நம்ம அந்த 4 பாயிண்ட்ஸ் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை நம்ம சீர்தூக்கி பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம முடிவுக்குள் கொண்டு வரலாம். முதலாவது நினைவு கூறுதல், எதை நினைக்கணும், பஸ்க அனுசரிக்கிறோம், பஸ்காவாகி 6 கிறிஸ்து. 2வது அனுசரிப்பு, அதாவது 2வது நினைவு கூறுதல், அவருடைய பாடுகளுக்கு பங்கு. 3வது இந்த ஒரு பஸ்கா அனுசரிக்கிற எனக்கு இந்த பஸ்காவினுடைய உண்மை முடியும் போது என்ன கிடைக்குது, பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் கிடைக்குது. அதை கூட நினைச்சுதான் அந்த ஒரு பாத்திரத்துல அவங்க கை வைக்கணும். நாலாவது பாயிண்ட், அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை உணர்ந்து அதற்குண்டான மதிப்பை கொடுத்தது. இந்த நான்கு பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நினைவு கூற வேண்டும். இப்போது நம்ம எடுத்து ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 23 வசனத்திலிருந்து 25 வரை.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஆம் சகோதர சகோதரிகள், நம்முடைய கர்த்தரை நினைவு கூறக்கூடிய விஷயங்கள், அந்த ஒரு நினைவு கூறுதல்ல என்னென்ன காரியங்கள் மைண்ட்ல நிக்கணும். ஒரு புது சிருஷ்டிகளுக்கு இந்த 2011 ஏப்ரல் 17 அனுசரிக்கக்கூடிய நம்மளுடைய நினைவுல கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நிற்கணும். இப்போ இருந்தே அந்த நினைவை நமக்குள் கொண்டு வரலாம், வீடுகளிலே போய் தனிப்பட்ட முறையில கொண்டு வரலாம். நம்மளை தேவன் கிருபையா இந்த ஒரு நேரத்தில் கூட்டி சேர்த்து இந்த உன்னதமான விஷயங்களை நம்மளுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்து, தேவன் ஒரு அனாதி தீர்மானங்கள் வச்சிருக்கிறாரு, அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதை செயலாக்கம் பண்ணி தேவன் கிட்ட உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக. தேவன் தாமே கிருபையும் அப்பேற்பட்ட இரக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென்.
நினைவு கூறுதலாகிய பஸ்கா என்ன?